கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் இருக்கிற கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்கள். மேலும் விழுப்புரத்தில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் பற்றி உங்கள் மத்தியில் தெரியப்படுத்துகிறேன். மேலும் தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் சென்னையில் இருக்கிற உங்கள் அனைவரையும் இருந்தாக அவர்கள் நலம் விசாரிப்பார்கள். ஸோ அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இது போல வாராந்திர கூடுகையில வெள்ளிக்கிழமையில நாம உங்க மத்தியில கடந்து வரும் போதெல்லாம் தேவ திட்டம் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடர் ஸ்டடி நாம் செய்து கொண்டு வருகிறோம். சபையார் யாவரும் இதுவரை அடங்கியிருக்கிறவைகளை நீங்கள் கவனித்தும் கேட்டும் இருக்கிறீர்கள். எனவே இந்த ஒரு தேவ திட்டம் என்ற பாடத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சத்தை நம் வெள்ளிக்கிழமை உங்கள் மத்தியில எடுத்தோம். இது உங்கள் அனைவருக்குமே நல்லா தெரியும். ஸோ எப்பயுமே ஒரு தொடர் ஸ்டடியா இருக்கும் போது அந்த ஸ்டடியை நம்ம அடுத்த முறை தொடரும் போது ஒரு இரண்டு மூன்று வழிகள்ல சொல்லிட்டு அப்புறம் இந்த நாளின் பாகத்துக்குள்ள போவது அது ஒரு ஏற்ற காரியமா இருக்கும். ஸோ அதன்படி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதனுடைய கான்செப்ட் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பொதுவாக சபையாராக நாம் அந்த ஆரம்பத்தை என்ன நோக்கத்தில் இதுவரை இந்த பாடம் கடந்து போயிருக்கிறது என்பதை திரும்பி பார்த்துட்டு அப்புறம் இந்த நாளின் பகுதிகளுக்குள்ள நாம் கடந்து போகலாம். கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் அவர் செஞ்சாரு. அதை மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். அது பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகத்துல 5, 6, 7 மூன்று அதிகாரங்கள் நிறைந்ததாக அது காணப்படுகிறது. அப்பட்ட அந்த மலை பிரசங்கம் வந்துட்டு ரொம்ப உத்து பார்த்தோம்னா, அதாவது சரியான ஒரு கண்ணோட்டத்தோட ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அந்த மலை பிரசங்கம் என்பது பொதுவான ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசு கொடுத்து மெயினா அதை யாருக்காக கொடுத்தாருன்னா அவருடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்தார். ஸோ அப்படி சீடர்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் உபதேசங்களா கொடுத்தாரு. அப்படி கொடுக்குற அந்த உபதேசங்கள்ல ஒரு முக்கிய வார்த்தையைதான் நம்ம பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 7:21
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை.
இயேசு சொல்லிட்ட அருமையான ஒரு சத்தியம் இது. இது வந்து 100% இந்த வார்த்தை வந்து அப்படியே அப்ளை ஆகும். ஒருத்தர் பரலோகம் போகணும் அப்படின்னா இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றும். ஒருவேளை ஒருத்தர் பரலோகம் போகணும்னு ஒரு வாய்ப்புக்குள்ள வந்துட்டு பரலோகம் போகாம தோத்து போயிட்டார்னா கூட இந்த வார்த்தை அவர் வாழ்க்கையில பலிக்கல என்று அர்த்தம். சோ அந்த ரீதியில தான் தேவனுடைய சித்தம் செய்யுது. அப்ப ஒருத்தர் பரலோகம் போக முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தத்தை ஒருத்தர் முதல்ல தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டாதான் அவர் வாழ முடியும். அப்ப தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளணும்னா இயேசு தேவை. இயேசு இல்லாம அறிய முடியாது. அந்த தேவ சித்தத்தை ஒருத்தர் வாழ்க்கைய வாழணும்னாலும் கர்த்தர் இயேசு தேவை. அப்போ ஒருத்தர் தேவ சித்தத்தை அறிகிறது அறிந்த தேவ சித்தத்தின்படி செயல்படுறதுக்கும் வாழ்கிறதற்கும் ஏதுவாக அவர் என்ன பண்ணணும்னா கர்த்தர் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தான் என்று அவர் சொல்லணும். அப்படி இல்லாம தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிற விருப்பமும் கிடையாது. ஒருவேளை சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை நடைமுறைப்படுத்துறது, அதாவது வாழ்கிறதுக்கும் கிடையாது. அப்ப எதுவுமே இல்லாம பேரளவுல அவர் நானும் கர்த்தருடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியும் அப்படின்ற ரீதியில அவர் வாழ்ந்தாருன்னா அதுதான் கர்த்தரேன்னு சொல்றாரு. அப்படி அப்பாவும் செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவங்க அதுல பிரவேசிக்க முடியாது. சோ அப்ப இந்த வார்த்தை கர்த்தருடைய சீஷர்களை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை தான் நம்மளுடைய இந்த தேவ திட்டம் என்ற தொடர் ஸ்டடிக்குரிய ஒரு ஆரம்ப வசனமாக நாம் வைத்தோம். சரி, எப்படிப்பட்ட திட்டம் என்பது என்ன என்பதை நாம் அறிகிறதற்காக தேவ ஆவி மூலமாய் ஒரு முக்கியமான வசனம் நம்ம கண்டுபிடிச்சோம் புதிய ஏற்பாட்டில். அது எங்க இருக்கிறது என்றால் 1 தெசலோனிக்கம் 4:3
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம் நீங்களும் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்தம் என்பது இது சரீர தூய்மையை பற்றி பேசாமல் அதை விட மேலான விஷயத்தை பற்றி பேசுது நம்ம. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, த கம்ப்ளீட் டிவோஷனல் லைஃப். தேவனோடு நாம் அர்ப்பணிச்சோம், உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்தோம். அந்த உடன்படிக்கையை அறிக்கை பண்ணதுல இருந்து நாம் மறிக்கிறதுக்கு உள்ளாக முழு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து முடிக்கிறோம். நம்மளுடைய அந்த உடன்படிக்கை என்பது நம்முடைய ஹோல் லைஃப்ல ஆகும். நம்முடைய ஹோல் லைஃப்ல வந்துட்டு அது நடைமுறை ஆகும். இதுதான் வந்து பரிசுத்தம். தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தர். அவர் ஒரு வேலையை எடுத்தார்னா செய்ய மாட்டார், அரைகுறையா செய்ய மாட்டார், பின்வாங்கவும் மாட்டார், முழுமையா ஈடுபாடோடு செஞ்சு முடிப்பார். இது தேவனுடைய இயல்பு. இதே போலதான் தேவன் அவருடைய சிலார் மேலையும் அதே வியூல அவர் எதிர்பார்த்து உள்ளவரா இருக்கிறார். இது நிறைய உதாரணம் சொன்னார். பரலோகத்தில் உள்ள தூதர்கள், மாம்சீக சிறையில, எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனம், எந்தெந்த சூழல்ல என்ன நோக்கத்துக்காக தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவருடைய சிருஷ்டிகளை, அந்த சிருஷ்டிகள் கிட்ட அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற நோக்கத்துல அவங்க முழுமை உள்ளவர். இது வந்து தேவனுடைய எதிர்பார்ப்பு. சோ அந்த ரீதியில தான் இந்த காஸ்பல் ஏஜ்ல பரலோக வாய்ப்புக்காக தேர்வாக்கப்படுகிற அங்கங்கள், நம்மை போன்ற அருமையான அங்கங்கள், இவர்கள் மேல தேவன் இந்த சித்தத்தை வைப்பது ஆச்சரியம் அல்ல. இது உண்மை. தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஏன்? அவர் பரிசுத்தர். எனவே நாமளும் அப்படிப்பட்ட உள்ளவங்களா இருக்கணும். என்ன பரிசுத்தம்? நம்ம இன்னைக்கு என்னதான் ஏறெடுத்துட்டோம் அப்படின்னா, தேவனோடு உடன்படிக்கை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். அப்ப நம்ம உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளா. நம்ம என்னதான் செய்யணும்? எடுத்துட்ட இந்த ஒரு ஒப்பந்தத்துல முழுமையாய், வாழ்க்கை முழுமையாய் அதை நாம் வாழ்ந்து காட்டணும். இதுதான் அவர் சொல்றாரு, நாம் சொல்லவங்களா ஆகும். பட் இந்த வியூல இப்ப நம்ம இன்னொரு சிந்தை கூட நம்ம வைக்கலாம் இந்த வசனத்துல. என்ன அப்படின்னா, இப்படி உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்துட்டவங்க உடன்படிக்கை எடுத்த உடனே இந்த ஒரு பெரிய வெளிச்சம் அவங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அது சொல்ல முடியாது. இல்ல, அப்படி ஒருத்தர் உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே எடுத்த உடனே அவர் வாழ்க்கையில எல்லா பகுதிகளில் அவர் ஒரு புது சிருஷ்டியா வாழ ஆரம்பிச்சிருவாரானா, அதுவும் கிடையாது. ஜஸ்ட் அவருக்குள்ள ஒரு ஒரு உருவாக்கம் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு ஸ்திரீனுடைய வயசுல ஒரு கரு உருவாகுது, அந்த மாதிரி ஒரு ஆரம்பம் நடந்திருக்கு. நாள்பட நாள்பட தான் அந்த உருவாக்கம் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போகும். இதே மாதிரி தான் கர்த்தரே சொல்லலாம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்திருக்க வேண்டும் என்பது தேவசித்தம். அப்படி அவர் சொல்லல, மாறாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும். இப்ப இப்ப நமக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அப்ப போய்கிட்டுனால என்ன அர்த்தம்? இப்ப நம்ம முழு லைஃப்லயும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியாலையும் நம்ம ஒரு நியூ கிரியேஷனா நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஆனா இருக்கணும் அப்படித்தான், அதுதான் நோக்கம், அதுதான் தேவனுடைய திட்டம் சித்தம். ஆனா இருக்கிறோமா? இல்ல. ஆனா ஓரளவு இருக்கிறோம், இன்னும் இருக்கணும், தொடர் நேரி முன்னேறி எப்படியேனும் நம்ம மரணத்தை சந்திக்கிறதுக்குள்ள நம்முடைய முழு வாழ்க்கையும் ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையாக அது வாழ்ந்து இருக்கப்பட வேண்டும். அதுதான் பார்க்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. அதனாலதான் இந்த ஸ்டடி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்பயுமே கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாகும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொன்னார். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம வாழ முடியும். ஈவன் இந்த ஒரு முக்கியமான அர்த்தமுடைய இந்த ஸ்டடி கூட நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அதை உணர்ந்து. இல்லைன்னு நம்ம என்ன நினைக்க தோணும் அப்படிதான், எனக்கு வாழணும்னு ஓகே நான் வாழ்ந்துடலாம், பட் இது இப்படித்தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்படி அனைத்து சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு திருப்பம் தான் பார்க்குறோம். தேவனுடைய ஆவியில நம்ம இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வரோம். அந்த வகையில பரிசுத்தம் என்பது நம்முடைய முழு வாழ்க்கையை குறிக்குது. நம்ம முழு வாழ்க்கையிலையும் தேவனோடு அர்ப்பணிக்கப்பட்டுட்ட ஒரு மனுஷனாய் இல்லை ஒரு சகோதரியாய் நம்ம வாழ வேண்டும். நாட் ஓன்லி எக்ஸிபிஷன், சபைக்கு வரும்போது மாத்திரம் கிடையாது, ஏதோ ஒரு ஆவிக்குரிய விஷயங்கள்ல தொடர்பு வைக்கும் போது மாத்திரம் ஒரு புது விஷயம் அப்படி கிடையாது. அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் என்ற வேர்டு வந்து அது பொருந்தாது. முழுமை நம்ம வாழ்க்கை எங்கெங்க அது செலவாகிக்கிட்டு இருக்குது, அந்த எல்லா ஏரியாலையும் நம்ம தேவன் உடையவர்களாக நிக்கணும், தேவனுக்கு உரியவர்களாக வாழும். இதே அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட், நமக்கு தோணுகிறபடி இல்ல சில மனிதர்களுக்கு தோணுகிறபடி இல்ல சில உலகத்தினுடைய ஏற்றபடி நம்ம இருந்திருப்போம். பட் புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஏரியாலையும் நம்ம தேவனுடைய உள்ள வாழணும். சோ அப்படி நான் வாழணும் என்பது சரி. அப்ப இந்த சித்தத்தை நம்ம அறியிறோம். இப்ப வசனம் என்னதான் சொல்லுதுன்னா, அந்த சித்தத்தை அறிஞ்சா மாத்திரம் போதாது, அதன்படி அவன் எவனோ அதை யார் நடைமுறைப்படுத்துறா அவர் தான் பரலோகம் போக முடியும். கர்த்தரை ஏற்றுக் கொண்டார். அப்ப நமக்கு இப்ப தெரியுது கர்த்தருடைய அல்லது பிதாவாகிய தேவனுக்கு நாம் முழுமையாய் ஒரு உடன்படிக்கைக்குரியவங்களா நம்ம வாழ்க்கையில வாழணும், கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா வசனம் எப்படி இருக்குதுன்னா, செய்கிறவர் எவனோ அப்படின்னு என்ன, கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, இது பிராக்டிக்கலா எப்படி செயல்படுத்த முடியும் இதை நம்ம கற்றுக்கொள்ளவே அப்பதான் நம்மளுக்கு ஓகேவா. இல்லைன்னா நிறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுதான் சிக்கலே. பிரதர் எல்லாமே ஓகே, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா எப்படி பிராக்டிக்கல் நடைமுறை என்ற ஒண்ணு இருக்கு. அப்ப அதுலதானே இருக்குது பெரிய பெரிய ட்ரபுள்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது. இப்படி அநேக விஷயங்கள் நம்ம அறிந்தா கூட, அநேக வசனங்கள் அறிந்தாலும் சத்தியங்கள் அறிந்தாலும் நடைமுறை நம்ம கொஞ்சம் கேள்வி புரியாது. அதனாலதான் இந்த பாடத்துல நம்ம நெக்ஸ்ட் வியூ எப்படி போயிட்டோம்னா, இப்படி தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய அந்த சுற்றத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தும் அதற்குரிய ஒரு முயற்சி, அதற்குரிய ஒரு ஸ்டெப் தான் என்னன்னா, நம்ம வாழ்க்கைய பகுதி பகுதியா நம்ம பிரிச்சோம். நம்ம ஒரு வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரும் சகோதரியும் நம்ம சுமந்துகிட்டு இருக்கிற நம்முடைய லைஃப். இது எத்தனை பகுதிகளா நம்ம டிவைட் பண்ண முடியும், எங்கெங்க நம்மளுடைய கால்கள் செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை பகுதிகளா நம்ம பிரிச்சோம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி பிரிச்சதுல முதலாவது பகுதி எது? நம்ம இப்ப நான் இருக்கிறேன் முதல்ல வாழ்க்கை எனக்காக, எனவே அது குறிக்கிறது மாம்சம். இது வந்து முதல் பகுதி, என் வாழ்க்கை அதிகமா செலவாகிறது மாம்சம். இரண்டாவது குடும்பம், குடும்பத்துக்காக கூட செலவாகும், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், என்னென்னமோ பண்றோம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்யறோம். அதுல நம்மளுடைய இது மாத்திரம் கிடையாது, நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்தாருடைய இருக்குது. சோ குடும்பம். மூணாவது உலகம், உலகம் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து விஷயங்கள், சமுதாயம், படிப்பு, வேலை, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குதான் இந்த உலகத்துல இருக்கு. சோ இது மூணாவது உலகம். நாலாவது சபை அல்லது எக்லீசியா. எக்லீசியால கூட நம்ம காலங்கள் செலவாகிக்கிறோம், இப்ப கூட நம்ம வந்துருக்கோம். சோ இது அனைத்து விஷயங்கள் இவ்வளவுதான். ஒரு நாலு லிஸ்ட் பண்ணி, இந்த நாலு வந்துட்டு காமன், இந்த நாலுக்குள்ள நிச்சயமா ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளுக்கும் தொடர்பு. அப்புறம் இப்ப என்ன அர்த்தம், இந்த நாலு ஏரியாலையுமே நம்ம ஒரு நியூ கிரியேஷனா, புது சிருஷ்டியா நம்ம வாழும். இந்த வகையில மாம்சம், இந்த மாம்சத்துக்கு மத்தியில எப்படி வாழணும், அது எவ்வளவு ட்ரபிள் கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் கடந்த சண்டே நம்ம பார்த்தோம். அது ஒரு ஆரம்பம். அந்த ஸ்டடியையும் நீங்க பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணலாம். அது அநேக சத்தியங்களை உள்ளடக்கியது. ஏன்னா அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒருத்தர் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணி தேவனுக்குரியவரா வாழ்றது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. ஏன்னா அது முழுக்க முழுக்க அந்த பழைய சுபாவத்தை மறுபடியும் வெளியில கொண்டு வர்றதுக்கு எல்லா வித முயற்சி அது எடுக்கும். பட் அவைகளுக்கு மத்தியில் ஒருத்தர் வாழணும் சாதனை. எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள திறப்படுறாரு அந்த அளவுக்கு அவரு அந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெறலாம். அதுதான் நம்ம வசனம் வச்சோம், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வசனம் கம்ப்ளீட் பண்ணிருங்க, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்ப ஆவியா எந்த அளவுக்கு நடக்கிறோம், எவ்வளவு இன்வால்மெண்ட் காட்டுறோம் ஸ்பிரிச்சுவல்ல, அந்த அளவுக்கு தான் மாம்சத்துக்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற முடியும். சோ இதெல்லாம் அந்த பாடத்தை நம்ம ஃபைனலா பார்த்துட்டு சில வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா குடும்பம், ஃபேமிலி. ஃபேமிலி குடும்பத்துக்கு மத்தியில ஒருத்தர் தேவனுடைய சித்தத்தை எப்படி செயல்படுத்தலாம். ஒரு புது சிருஷ்டி, ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டவர், அவர் தேவனோடு பண்ணிட்டு அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றுகிறதுக்கு அவருடைய ஹோல் லைஃப்ல ஒரு முக்கியமான பாகம், ஒரு பகுதி எதுவா இருக்குதுன்னா குடும்பம். சோ இந்த குடும்பத்துக்கு மத்தியில கூட இவர் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் சகோதரி என்பதை குடும்பத்துக்கு மத்தியில இவர் காட்ட வேண்டியது இருக்கு. சோ இது சாதாரண விஷயம் அல்ல, மாம்சம் உள்ளதிலே பெருசு. பட் அதை கடந்து வரும்போது குடும்பம், இந்த குடும்பத்துல ஒருத்தர் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவராய் அதான் பாக்குறோம். நம்மளுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில கான்சன்ட்ரேஷன் லைஃப நாம் வாழ்வதற்கு இல்லைன்னா நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு இந்த குடும்பம் கூட ஒரு முக்கியமான பாகம். இதுதான் ஃபேமிலி கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புது சிஷ்யா நம்ம வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறவைகள் நேர்கிறவைகள் எதுவுமே சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றும் நம்ம எதிர்நோக்கி வருகிற ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம மாம்ச கண்ணில் பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐயில் நம்ம அதை நோக்கணும். இது என்ன காரணியம், இது எதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இதே மாதிரி தான் ஃபேமிலி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இருக்கிற இல்லை நமக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய குடும்பம் கூட அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதுல இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஒருவேளை அடுத்த பாயிண்ட், இந்த ஃபேமிலி என்பது இது ஒரு பொதுவான வார்த்தையா இருந்தாலும் இந்த ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எக்ஸாம்பிள், போன முறை நம்ம மாம்சம் பத்தி பார்த்தோம். இப்ப மாம்சம் அல்லது சரீரம் சொல்லிட்டா கூட சரீரம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. சில பேர் நல்லா ஹெல்த்தா இருப்பார், பாத்தீங்கன்னா வியாதி நிறைய விஷயங்கள் அவருக்கு செய்யணும், தேவனுக்காக இருக்கணும், எல்லாம் மனசு வரும். ஆனா உடல் எப்படி இருக்குன்னா ரொம்ப பலவீனமா, சோ அவரால் நினைக்கத்தான் முடியும், அவரால் என்ன ஆக்டிவா செயல்பட முடியாது. காரணம் என்ன? அவர் அவ்வளவு பலவீனமானது. அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கு. சோ இதே மாதிரிதான் குடும்பம் எடுத்துட்டா கூட எல்லா கல்விகளுக்கும் இந்த குடும்பத்தினுடைய நிலை அமைப்பு ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு குரூத்துக்குள்ள வரும்போதே ஃபேமிலி எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையா ஃபேமிலிக்குன்னு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பண விஷயத்துல இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ற விஷயத்துல எதுவுமே இருக்காது, எல்லாம் சுமூகமா இருக்கும் ஃபேமிலி விஷயத்துல. சில நிலைமையில வந்து கூட சில சகோதரர்கள் சகோதரிகள் சத்தியத்துக்குள்ள வருவாங்க. சோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, என் ஃபேமிலி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை புதர் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா சிலருக்கு அப்படி கிடையாது. சிலருக்கு எப்படி இருக்குன்னா டூத்துக்குள்ள வரும்போதே ஃபேமிலியில ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. ப்ராப்ளம் மீன்ஸ் ஒன்லி ஸ்பிரிச்சுவல், அவங்க டிஸ்டர்ப் பண்றது மாத்திரம் கிடையாது. ஏதாவது சபைக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு போகக்கூடாது, இப்படி தடை பண்றது மாத்திரம் கிடையாது. இன்னும் இயல்பான சில ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா நிறைய கமிட்மெண்டோட இருப்பார் குடும்பத்துல, தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, இது போல எத்தனையோ விதமான பாரங்கள் அவர் மேல முதல்தான் அதெல்லாம். ஆனா பட் இது இவர் ஒரு குடும்ப அங்கத்தினரா இருக்கும் போது இது இவர் மேல சார். இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர கடன் பிரச்சனையில இருப்பார், கடன் பிரச்சனை இருப்பார், இல்லைன்னா வியாதி உள்ள நிலைமையில சிலர் இருக்கலாம். சிலருக்கு பார்க்கும்போது ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா இருக்கும், உறவினர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இது என்ன இதுல சொல்றோம்னா ஒரு குடும்பம் எடுக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு ரொம்ப சுமூத்தா இருக்கும், சிலருக்கு ஓரளவு சில ட்ரபுளோட இருக்கும். ஃபேமிலியில யாரும் தடையெல்லாம் பண்றது இல்லை, ஆனா இவருக்குரிய கமிட்மெண்ட் ரொம்ப பெருசு. கடன், வருமானம், சம்பாத்தியம், வேலை, இந்த மாதிரி இவருக்கு லோடு அதிகம். என்ன காரணம்னா ஃபேமிலியினுடைய தன்மைகள் அப்படி. அதனாலதான் இதுல ஒரு ஆச்சரியமான பாயிண்ட் என்னன்னா அநேக சகோதர சகோதரிகள் பேசிக் கிளாஸ் கேட்டு இது சத்தியம் என்று அநேகர் அறிவம் அறிஞ்சாலும் ஒரு சிலர் இந்த ஓட்டத்துக்குள்ள என்ற ஆக மாட்டாங்க, உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா கட்ட சொன்னார்ல, கோபுரம் கட்ட மனதா இருந்தால் கணக்கு போட்டு பார். அப்படி கணக்கு போவதில் சிலர் என்ன கணக்கு போட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலியை கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டு நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சா முடியாது. நிறைய பேர் நீங்க பாக்கலாம், சிலர் பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய ரீதியில இருப்பாங்க, ட்ரெடிஷனல் பேக்ரவுண்ட் இருக்கும். இப்ப அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓகே பிரதர், ஆனா நான் வந்துடலாம், இந்த மாதிரி நாங்க ஜென்மமா நாங்க ரோமன் கேத்தலிக்னுடைய இதுல இருக்கிறோம். இப்ப நான் உள்ள வந்தா என்னுடைய சகோதரிகளை நிறைய பேர் திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்க, அப்ப நான் மாத்திரம் தனிமையா அதை நிக்கிறதுன்றது கஷ்டம். பட் இது நியாயமான காரணம் இல்ல, ஓட்டத்துக்குள்ள என்ன ஆகாததுனால அது அவர் உரிமை, அவர் என்னமோ பண்ணிட்டு போகும். ஆனா ஒரு காலத்துல வந்தப்படுவார், அந்த குடும்பம்லாம் இல்லாம போயிடும், எதுவுமே எல்லாமே மாறி போயிடும். பட் இவருக்கு இந்த வாழ்க்கை அப்ப தேடினாலும் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சூழல் வருத்தப்படுவாரு. பட் இப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி தன்னுடைய குடும்ப சூழ்நிலைனாலேயே என்ன ஆகுறாங்கன்னா என்றாகாம வெளியில போயிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சிலர் இந்த ஓட்டத்துக்குள்ள என்றாகியும் ஃபேமிலியில உள்ள காரணத்தினால இல்ல ஃபேமிலி சரியில்லைங்கிற காரணத்தினால என்ன ஆகிடும், பின்மாற்றமாக சோர்ந்து போயும் போயிடலாம். அப்ப இதெல்லாம் வந்து நான் சரி இல்ல இப்படிலாம் அவசியம் நடக்கும் சொல்ல வரல. பட் இந்த மாதிரியான சில நம்மை போல இந்த ஓட்டத்துக்குள்ள எதிரானவங்களுக்கு இருக்கு. அப்ப என்ன பாயிண்ட்னா இந்த ஃபேமிலி என்ற ஏரியா கூட சாதாரணமான விஷயம் கிடையாது, இது கூட ரொம்ப விஷயம். இதுல நம்ம சாதாரணமா இருக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் கேள்வி கேட்பாங்க, எனக்கு மாத்திரம் இந்த சகோதரர் நம்ம அந்த சகோதரிய மாதிரி குடும்பம் மாத்திரம் எனக்கு அமைஞ்சிச்சுன்னா நானும் ரொம்ப நல்லா ஓடுவேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நானும் அருமையா ஓடுவேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நான் இந்த இதுல ஓடினால முடியல, இல்லைன்னா எனக்கு நல்ல ஆசை தான், எல்லா மேடிக்கு வரணும், ஊழியர்கள்ல பங்கெடுக்கணும், ரொம்ப பக்தியா இருக்கணும், எல்லாமே எனக்கு விருப்பம் தான். பட் கல்வி சூழல் எனக்கு சரியில்லையே பண்ணுவாங்க. பட் என்னைக்குமே நம்மளுடைய நடைமுறை எப்படினாலும் இருக்கலாம், ஒருத்தருக்கு கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு குறைய இருக்கலாம். ஆனா நம்ம எப்பயுமே டேஸ்ட் பண்ண வேண்டிய உண்மையான கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஏன்னா நீங்களும் நானும் சுயமா இந்த ஓட்டத்துக்குள்ள வரல, நம்மளா கண்டுபிடிச்சு இதான் சத்தியம், இதுதான் அழைப்பு அப்படின்னு நம்மளா உள்ள வர, நம்மளை உள்ள கொண்டு வந்தது யாருன்னா தேவன் கொண்டு வந்தார். அதான் கர்த்தர் இயேசு சொன்னார்கள், பிதாவினுடைய அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். யோவான் 6:65 இருக்காரு. சோ அதன்படி நம்ம எல்லாரையும் தேவன் தான் கொண்டு வந்திருக்கிறார். இது முதல் வியூ. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வசனம் ஒன்று வாசிக்கலாம், ரோமர் 2:11.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
தேவனை பட்சபாதம் இல்லை. இந்த வார்த்தையை வந்து காஸ்பல் ஏஜுக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த வார்த்தை உலக உலக மனுஷன்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லிட முடியாது. அவன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப வியாதியில இருக்கிறாருன்னா, பாப்பா நானா கஷ்டம் இல்லாம இருக்கிற, வியாதி இல்லாம இருக்கிற, நீ கஷ்டப்படுற, தேவன் பட்சபாதம் உள்ளவர்ல, என்னை ஆசீர்வதி மாதிரி ஆசீர்வதிக்கணும், ஏன் உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரல, அப்படி போய் ஒரு உலக மனுஷன்கிட்ட போய் இந்த வசனத்தை பொருத்த முடியாது. இந்த வசனம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் உடையது. அப்படின்னா இப்ப என்னையும் அழைச்சிருக்கிறார், உங்களையும் தேவன் அழைச்சிருக்கிறார்னா, உங்களை மாத்திரம் ஓடுறதுக்கு வேண்டிய சாதகமான சூழல் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு, எனக்கு ஓடவே முடியாம நெருக்கடியாவே நிறைய விஷயத்த பண்ணி, அப்ப நான் சொல்லக்கூடாது எப்படி இது தேவன் அவருக்கு மாத்திரம் நிறைய கிருபை எல்லாமே கொடுத்து நல்லா வாழ வைக்கிறாரு, எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறாரு, சோ தேவன் ஏதோ அநியாயப்படுற மாதிரி இல்ல பட்சத்தை அதை நீ பாக்குற மாதிரி அப்படி நம்ம எந்த விதத்திலையும் சிந்திக்க கூடாது. யார் யாரே அவர் இந்த ஓட்டத்துக்குள்ள அழைச்சிருக்கிறாரோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கிருபைகள், அவருடைய அன்பு, அவருடைய வழிநடத்துதல் அது மாறாது. அனைவர் மேலேயுமே அது இருக்கு. சரி, அப்படியே டிஃபரண்ட். ஈவன் இந்த ஃபேமிலி விஷயத்து எல்லா விஷயத்துல பொருந்தும், எக்லீஷியால கூட பொருந்தும், உலகத்துல கூட பொருந்தும். பர்டிகுலரா ஃபேமிலியில ஏன் இந்த வித்தியாசம், ஒருத்தருக்கு ஏன் அதிக கவலை இருக்கு குடும்பத்துல, ஒருத்தருக்கு ஏன் இலகுவான சூழ். முதல்ல புரிஞ்சுக்கணும், நாம மனுஷர்கள், நம்மளுடைய பார்வையும் நம்மளுடைய சிந்தனைகளும் குறையுள்ளது. தேவன் யாருன்னா நம்மளை விட மிக, சோ அவர் பார்க்கிற பார்வையை நம்ம பார்க்க மாட்டோம். அவருக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது. சில நேரம் அவர் சொல்ல வந்தா கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்மளா என்னமோ பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய பார்வை புரியும், நமக்கு பிரசன்ட் தான் தெரியும். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும்தான் நமக்கு பார்க்க தெரியும். எதிர்காலம் எப்படி, இன்னைக்கு இது நடந்துச்சுன்னா இது எதிர்காலத்துல எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும், இது யாருக்குதான் கிளீனா தெரியும்னா தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அருமையான வசனம் தெரியும் நினைக்கிறேன், சங்கீதம் 103 சங்கீதத்துல அந்த வார்த்தை இருக்குது, வாசிப்போம். 10 நினைக்கிறேன், 103:10.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு செய்யாமலும் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார்.
நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அப்படின்னா நம்மளை பத்தி அவருக்கு கிளீன் தெரியும். நம்ம எப்படிலாம் சந்திப்போம், நம்ம மாம்சம் எப்படிப்பட்ட, என்ன மாதிரி இயல்பு சுபாவம் உடையவங்க, இது எல்லாமே அவருக்கு தெரியும். பட் ஓட்டத்துக்குள்ள வந்துட்டோம், தேவன் கொண்டு வந்துட்டார். இப்ப அவர் தரப்புல அவர் என்ன பண்ணணும்னா, உண்மை நம்முடைய உடன்படிக்கையில, அவருடைய உடன்படிக்கையில உண்மை உள்ளவரா இருக்கும். சோ நம்ம எப்படியே வளர்த்து முடிவுல வெற்றி உள்ளவங்களா மாற்றும். இதற்காக அதுல எல்லாவித வேலைப்பாடுகளை ரொம்ப கிளீனா அவர் செய்வார். இப்ப பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா, நம்ம பட்சத்துல தான் இருக்கு. சோ நம்ம பட்சத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னு விஷயத்துல, அவருக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, எனக்கு ரொம்ப பாதகமா இருக்கு, எனக்கே இவ்வளவு நெருக்கடி, தேவன் ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணி என் சூழல்லாம் மாத்தினாருன்னா ரொம்ப நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். சோ உண்மையிலே நம்மள தேவன் தான் இந்த ஓட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்னா, இவ்வளவு பெரிய சத்தியம் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்னா, அவர் நினைச்சார்னா சூழல்களையும் சரி மற்ற எப்படிப்பட்ட சரி ஒரு நிமிஷத்துல இல்ல ஒன் டேல அவர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண அவரால் முடியும். பட் அவரால் முடியும், சேஞ்ச் பண்ணிடுவார். அப்படி மாத்தினா நம்ம ஓட்டம் நினைவு, நம்மளால சரியான ஒரு வளர்ச்சி வளர முடியுமா? நாம் உண்மை உள்ளவர்கள் என்று தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிரூபிச்சு காட்ட முடியும்? என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே நம்ம கூட தேவன் இருக்கிறார், தேவ ஆவி இருக்கு, இந்த அழைப்புக்குள்ள நான் இருக்கிறது உண்மை, நான் பண்ணிட்டு உடன்படிக்கை உண்மைன்னு யார் யாருக்குள்ள அந்த தெளிவான காலம் இருக்குதோ அவங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு தேவன் அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த அமைப்பு கொடுத்தல் என்பது இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதற்கு இந்த சூழல் இல்லைன்னா நான் ரெடியாக முடியாது. சோ இது என் கண்ணுக்கு வேற மாதிரிதான் தெரியுது, எனக்கு என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தெரியுது, ஆனா என்னை விட பெரியவர் தேவன். சோ அவர் அமைச்சு கொடுத்திருக்கிறார்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஞானம் அர்த்தம் இருக்கு, அதை நாம உணரும். அதை உணர்ந்து நாம, அதனாலதான் சகோதர சகோதரிகளை இந்த ஓட்டத்தை பத்தி அருமையாய் பரிசுத்தவான்கள் எழுதும் போது நம்ம இந்த கூத்தரசுல என்ன உடனே தேவன் நம்ம என்ன பண்றதுலன்னா தனியே போய் ஒரு காட்டுல வச்சு யாருமே இல்லாத ஒரு இடத்துல வச்சு நம்மளை அப்படியே அவர் உருவாக்குறார். நம்ம என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுத்தாலும் மனிதர்களோட மனிதர்களா வச்சு இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளேயே நம்மளை வச்சு நம்மளை உருவாக்கி பிடிக்கிறாரு. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா அப்பத்தான் அந்த பரலோகத்துக்கு தகுதி உள்ள என்ற ஒரு அங்கீகாரத்தை நம்ம வாங்க முடியும். ஈவன் கர்த்தர் இயேசு எடுக்கலாம், அவர் தான் நம்ம எல்லாருக்குமே முன்மாதிரி. அப்ப நம்மளுடைய கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கை அனுபவத்துல அவருக்கு கூட ஒரு குடும்பம் இருந்துச்சு இல்ல, அவருக்கு கூட சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் தாய் மற்றும் தந்தை ஏதோ பூமிக்குள்ளார். இருக்கும்போது அவர் உடன்படிக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள சமாச்சாரங்கள் வேற, அதை விட்டுலாம். அவர் உடன்படிக்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்தார் அவருடைய உறவினர்கள் அவரை கிளீனா புரிஞ்சுக்கிட்டாங்களா இவர் ஒரு மேசியான்னு நம்ம நிறைய முறை எடுத்து காமிச்சிருக்கிறோம். மார்க் 3 அதிகாரத்துல இவர் மதிமையில் இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொண்டு போகும்படி வந்தார்கள் என்று நம்ம வசனத்துல பார்ப்போம். யாரு கர்த்தர் இயேசு மதிமயங்கி இருக்கிறாரா, அவரை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்தான். இஸ்ரேலர், ஆக்சுவலி இஸ்ரேலருக்கு ஒரு ஃபேமிலி தான், ஒரு குடும்பம் தான். சோ அவருடைய இனம் வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா புரிஞ்சுக்கலாம். அவருடைய இனத்தால் நிராகரிச்சா அப்படின்னா என்ன அர்த்தமா, இது போன்ற அனுபவங்கள் கர்த்தர் இயேசு கூட இந்த பூமியில வாங்கினார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அவருக்கு அனுமதிச்சார், இந்த பாதைகளுக்குள்ளதான் தன்னுடைய குமாரன் கடந்து போய் அவருடைய ஓட்டத்தை அவர் நிறைவுபடுத்த வேண்டும் என்று தேவன் அவருக்கு அனுமதிச்சார். அதை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா அந்த பாதைகள்ல முறுமுறுப்பு இல்லாம எந்த விதமான வலுகள் அல்லது பின்வாங்கல் இல்லாம கடந்து போனார். முதல் பாசிட்டிவ் வியூ நமக்கு வரணும். சில விஷயங்கள் நெருக்கடியா இருக்குன்னா புரிஞ்சுக்கணும், தேவன் தீமை செய்கிறவர் கிடையாது, அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். சோ அமைச்சராக இந்த சூழலுக்குள்ள ஏதோ ஒரு அனந்த ஞானம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு தேவனுடையவர்களாக காணப்பட வேண்டும். சோ இதுதான் இந்த ஃபேமிலி விஷயத்துல இருக்கிறவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சொன்னபோது சகோதரர்கள் சொல்றாங்க இந்த குடும்பம் என்பது சிலருக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஒரு ஃபர்னஸ், ஒரு ஃபர்னஸ் மாதிரி சொல்லலாம் தமிழ்ல நினைக்கிறேன், ஒரு ஃபர்னஸ் மாதிரி. சிலருக்கு மாம்சம் ஃபர்னஸ் மாதிரி இருக்கும், சிலருக்கு குடும்பமே ஃபர்னஸ் மாதிரி இருக்கும். ஃபர்னஸ்னா புரியுதுங்களா, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கல்ல ஒரு மெட்டலை உள்ள போட்டு அதை உருக்கி இல்ல அவனுடைய உண்மை தன்மையை அறியறதுக்கு அந்த அக்னி உலைக்குள்ள ஜுவாலைக்குள்ள அதை போட்டு எடுப்பான். அந்த மாதிரி ஒரு ஃபர்னஸ் மாதிரி குடும்பம் அப்படியே எரியும் அனல் மாதிரி. அப்ப இதுல என்ன அர்த்தம்னா ஃபர்னஸ் என்பது இந்த ஓட்டத்துல நமக்கு அவசியம். எதற்குன்னா நாம் உண்மையில் நாம் குணத்திலையும் விசுவாசத்திலையும் நாம் உறுதி உள்ளவர்கள் என்று காட்டுவதற்கு அந்த பர்னஸ் நமக்கு வேணும். அந்த பர்னஸ் குழந்தை இருக்கும் அப்படி கிடையாது, ஜஸ்ட் அது மெய்ப்பிக்கப்படுகிற வரைக்கும் அது உண்மைத்துவத்தை காட்டுகிற வரைக்கும் தான் பர்னஸ் குழு அது இருக்கும். ஓகே இது உண்மையிலே உண்மைதான், இது இப்படிப்பட்ட மெட்டல் தான் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா பர்னஸ் வந்து வெளியில் எடுத்துருவோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு கூட இந்த ஓட்டத்துல சில நேரம் அல்லது சில இருக்க அந்த குடும்பம் ஒரு ஃபர்னஸ் மாதிரி இருக்கும். சோ அப்ப நம்ம எனக்கு இந்த ஃபர்னஸ் வேண்டாம், இந்த ஃபர்னஸ்க்குள்ள நான் இருக்கல, இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு செட் ஆகல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய ஓட்டத்துக்கு பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்காது. அப்படி ஒருவேளை நம்மளுக்கு சில சூழல்கள் அந்த மாதிரி சிந்தைகள் வரும்போது இந்த வசனம் நீங்க மறந்துடக்கூடாது, பரலோக பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அப்போ பிராக்டிக்கல் பண்ணணும், ஈவன் ஃபேமிலி விஷயத்துல கூட செய்யணும். அப்போ மத்தியில நான் ஒரு புது சிருஷ்டியா நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கும், இதுதான் நமக்கான சக்தி. சூழல் எப்படினாலும் இருக்கலாம், முழு குடும்பத்தை நான் எப்படி என்ன தரும், இல்லைன்னா இந்த மாதிரி இதை அப்படியே ஆப்போசிட் பண்ணி எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணும் இது இல்லை. ஒருவேளை அதுக்கு ஊழிய வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள் இருந்தா அழகா பண்ணலாம். நம்முடைய பர்சனல் லைஃப் இருந்தபடிக்கு நம்ம நின்றுட்டு சிலர் ஏதாவது ஆதாயப்படுத்த வாய்ப்பு இருந்தா ஆதாயப்படுத்தலாம், பட் அது செகண்ட். முதல் விஷயம் என்னன்னா நாமும் அந்த இடத்துக்குள்ள ஒரு விசுவாசத்துல ஸ்திரம் உள்ளவங்களா இல்ல ஒரு புது சிருஷ்டிய நம்ம என்ன காமிக்கிறோம், இதுதான் தேவனுடைய பார்வை. மற்றவங்க மேல மற்ற விஷயங்கள்லாம் அதற்கு அப்புறம் சொன்னார்கள், இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அது அந்த காலம் வரும்போது பார்த்துக்கிடுவார். பட் இப்ப நம்ம அவருடைய ஆடுகள், இந்த நல்ல ஆடு அந்த அருமையான மெய்ப்பன் என்ன எதிர்பார்க்கிறார் அந்த குவாலிட்டி நாமும் காட்டணும். அதுக்காக தான் இந்த அக்னி சுத்துது, இந்த அக்னியினுடைய அர்த்தம் அவங்களும் நியாயத்திற்கிறதுக்கு கிடையாது. மாறாக இந்த ஓட்டத்துக்குள்ள இருக்கிற நம்ம யார் என்று தேவனுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டுகிறதற்கான ஒரு இந்த அக்னி. சோ அதனால தான் குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி வரும்போது நாம் அது ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். ஃபேமிலி ட்ரபிள் இல்லைன்னா சத்தியத்துக்கு இடையூறு, அதிக பாரங்கள், சுமைகள் இப்படி எல்லாம் இருக்கும்போது தேவனால எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தோட ஜெபத்தோட எந்த முறுமுறுப்பு இல்லாம ரொம்ப இதற்கு மத்தியில நான் ஒரு புது சிருஷ்டியா என்ன பண்ணணும், இதை நான் முயற்சி எடுத்து நம்ம ஸ்டெப் வச்சுக்கிட்டேன் போவோம். ஸோ இது எல்லாமே சேர்த்துதான் இந்த குடும்பம் என்ற விஷயத்தின் ஆரம்பம். இப்போ நம்ம உங்க மத்தியில பேசணும். இதை வந்து ஒரு மரத்துக்கு ஒப்பிடலாம். ஒரு சிலருக்கு ஒரு மரம் என்பது ஒரு சில மரம் வந்து ரொம்ப கம்மியான கிளைகளே உள்ள, ஒரு சில மரம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் இருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கு குடும்பம், சிலர் தனிமையா ஒரு சின்ன ஃபேமிலி மாதிரி இருப்பார் ஒரு பனை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ஒரு பயங்கரமான நிறைய கிளைகள் உறங்கிய ஒரு அடர்த்தியான மரம் மாதிரி இருக்கும். பட் எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் அதற்குரிய சிறப்பு அம்சத்தை அது காட்டும். ஸோ இதுதான் ஃபேமிலி. ஓகே, இந்த ஃபேமிலியில இப்ப நாம எப்படி நடந்துக்கணும், எப்படிப்பட்ட முறையில நம்ம இருக்க வேண்டும், அதற்கு உரிய ரைட்ஸ் போலாம். இப்ப நெக்ஸ்ட் லெவல்ல இந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். குடும்பம் என்பதை ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒரு பார்ட் என்ன, சத்தியத்துக்குள் காணப்படுகிற ஃபேமிலி, ட்ரூத்துக்குள் கடந்து வந்துட்ட குடும்பம். அதாவது நாம மாத்திரம் கிடையாது, நம்ம குடி இருப்பாங்கன்னா இதே சத்தியத்துக்குள்ள இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட சகோதர சகோதரிகளுக்கு வாய்ப்பு வரும், குடும்பமாய் அவங்க சத்தியத்தில் இருக்கிறது ரொம்ப நெருங்கிய கனெக்ஷன். ஒரு வேளாண் இருக்கிறாருன்னா மனைவி, அப்பா அம்மா இல்லைன்னா குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கூத்துக்குள்ள இருப்பாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு. எனவே இது வந்து எனக்கு ஒரு பார்ட், சத்தியம் அறிந்த ஃபேமிலி, சத்தியத்துக்கு உட்பட்ட குடும்பம். நேர ஆப்போசிட் ரெண்டாவது எடுத்துட்டோம்னா சத்தியத்துக்குள் இல்லாத ஃபேமிலி. அங்க இருக்கிற ஒரு சகோதரியை மாத்திரம் ட்ரூத் அறிஞ்சிருப்பாங்க, மற்றவங்க வந்துட்டு அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு விதமா பிரிச்சோம். ஏன்னா இப்படிதான் மேக்சிமம் இருக்கும் நம்ம மத்தியில பொதுவா பிரிச்சோமா. ஸோ இன்னொன்றிற்கு மத்தியில நமக்கு ஒருவேளை இந்த முதல் பார்ட் மாதிரி குடும்பமே ட்ரூத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு மத்தியில நாம் எப்படி இருக்கணும், அங்க கூட நம்ம சாதாரணமா இருந்துட முடியாது. முழு குடும்பமும் கூத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஏனோ தானோ இருந்துட முடியாது. அங்க கூட நம்ம நடந்து கொள்ள வேண்டிய இல்ல அந்த செய்கிறவன் எவனோ அன்படி தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற ஒரு நடத்தையை, நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற அர்ப்பணிப்பினுடைய ஒரு வெளிச்சத்தை நாம் காட்ட வேண்டியவங்களா இருக்கிறோம். ஸோ அதை நம்ம முதல்ல எடுத்து சத்தியம் அறிந்த குடும்பம், கூத்துக்கு உட்பட்ட குடும்பம், அந்த ஒரு பாயிண்ட்ல சில விஷயங்கள் பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனம் வாசிப்போம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18 அதிகாரம் 7 வசனம்.
ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எண்ணிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
பாருங்க, இது கர்த்தரே சொன்ன வார்த்தை, எங்கே நாமத்தினாலே இரண்டு பேராவது மூன்று பேராவது கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். இரண்டு பேராவது மூன்று பேராவது அவருடைய நாமத்தினால். இப்ப இங்கே நம்ம எடுக்கலாம், இங்க நம்ம எல்லாருமே அவருடைய நாமத்தினாலதான் இந்த இடத்துல கூடியிருக்கோம் இல்ல. சரி, ஓகே, இங்க இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ முழு குடும்பமும் ட்ரூத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப அவங்க வீட்டுல போறாங்க, வீட்டுல போய் அவங்க ஒரு குடும்பமா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க அவங்க வாழ்ந்திருந்தா கூட அவங்க ஒவ்வொருத்தரும் யாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் அறிந்தவர்கள். அப்ப நிச்சயமா அங்க கரெக்டா இருப்பாரா? ஓ, தனிப்பட்ட முறையில நாம இருக்கிறோம், நீங்க இருக்கிறீங்க, நம்மக்குள்ளேயே கர்த்தர் இருக்கிறார். அப்படின்னா அப்படி கர்த்தர் இருக்கிறவங்க ஒன்னு ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து. சோ இந்த அந்த வசனத்தினுடைய நடைமுறை வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எந்த விதத்துல அருமைப்படுத்தலாம்னா நமக்கு நல்லா தெரியும், நிறைய சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற காலம்பது நம்ம அபூர்வலா இருக்கிறதுனால நமக்குள்ள நிறைஞ்சி வலியுறது இல்லை. ஹோலி ஸ்பிரிட் அப்படி தேவன் கொடுக்கறது இல்லை, ஒரு 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 அளவோடுதான் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சகோதரர்கள் சகோதரிகளா இருந்தாலும் தேவ ஆவில முழுமையா நிறைஞ்சி அப்படி நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதுக்குள்ள நம்ம இன்னும் டெவலப் ஆகும், இன்னும் கடந்து போகும், இதான் விஷயம். அப்படின்னா இப்ப என்னன்னா எனக்குள்ள ஒரு ஒரு குறுகிய அளவு தேவ ஆவி இருக்கும் வைக்கும். இதே போல இன்னொரு சகோதரர் இருக்கிறார், அவருக்குள்ளேயும் குறுகிய அளவு தேவ ஆவி. இன்னொரு சகோதரர் இருக்கிறார், அவருக்குள்ளே பரிசுத்தாவி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்கன்னா அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஆவி அளவை அப்படியே ஒன்று சேர்த்துக்கிட்டே வந்தா அது அது எப்படி இருக்கும், அது அது ஒரு வளர்ச்சியை காட்டும். அதுதான் சொல்றாரு. அப்படி எங்கே நாமத்தினால இரண்டு அல்லது மூன்று பேர் இருக்கிறாங்களோ அங்கே நான் இருக்கிறேன். ஆவிக்குரிய முறையில் அந்த சில விஷயங்கள்ல தேவனுடைய வழிநடத்துறது, தனிப்பட்ட முறையில யாருக்குமே தேவன் எந்த உதயத்தையுமே கொடுத்துறது இல்லை. ஒன்னு சேர்ந்து இருக்கும் போது, ஒன்றுபட்டு இருக்கும் போதுதான் வழிநடத்துதல்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மள அபூர்வம். இந்த ப்ராசஸ் தான் கர்த்தர் இயேசு அவங்க அருமையா பேசுறாரு. சோ இதே விஷயம் தான் இப்ப குடும்பத்துக்குள்ள அப்ளை பண்ணா, கணவன் அருமையான மனைவி இல்ல தாய் தகப்பன் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செண்ட்ரேட்டடா இருக்கிறாங்கன்னா, அப்ப அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னா அது கூட ஒரு எக்னீஷியம், ஒரு சபை மாதிரி. எப்படி இந்த சபையில சொன்னா இரண்டு அல்லது மூன்று பேர், இதே காலி அவங்க இரண்டு அல்லது மூன்று பேராக ஒரு குடும்பமாக இருக்கிறாங்கன்னா அது கூட ஒரு சபை மாதிரி. சோ அப்படிப்பட்ட அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமானது. அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு நிழல் நம்ம காமிக்கலாம்னா பழைய ஏற்பாட்டில் நோவா அவருடைய குடும்பத்தாரை நம்ம காட்டலாம். அவருடைய அந்த குடும்பம் இல்ல அவங்க வாழ்ந்த அந்த காலம் எப்படிப்பட்டதுன்னா, முதலாம் உலகமானது அழிவை சந்திக்கப்படுகிற ஒரு காலம். இதே போல வாழ்கிற காலமானது எப்படிப்பட்ட காலம்னா, இரண்டாம் உலகமானது அழிவை சந்திக்கப்படப்போகிற காலம். சோ அந்த ஒரு முதலாம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களும் துன்மார்க்கர்களா இருந்தாங்க, ஆனா அவைகளுக்கு மத்தியில் ஒரு குடும்பம் மாத்திரம் உண்மை உள்ளவர்களாக, வித்து கலக்காத ஒரு குடும்பமாக அவங்க இருந்தாங்க. சோ எல்லாரையும் அழிச்சா கூட தேவன் அந்த ஒரு குடும்பத்தை ரட்சித்தார், பாதுகாத்தார். இதுதான் இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவுல. ஒரு வேலை குடும்பமா தூத்துக்குள்ள இருந்தா அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது வரப்போகிற இந்த முடிவு இல்ல மகா உபத்திரவம், அதற்கு முன்பதாக எப்படி நோவா அந்த ஜலப்பிரளயம் அல்லது மழை வர்றதுக்கு முன்பதாக பேழையில பாதுகாக்கப்பட்டு உயர்த்தணும், அதே போல இந்த மகா உபத்திரவத்துக்கு முன்பதாக அந்த குடும்பம் என்ன ஆவாங்கன்னா மகிமைக்கு நேராக அவங்க உயர்த்தப்படுவாங்க. சோ இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே குடும்பத்துக்குள்ள இருந்தா அது எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு சபை போன்றது. இதுக்கு வசனம் வாசிப்போம். ஒன்று பேதுருவினுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் வசனம்.
அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே
காக்கப்பட்டார்கள். எட்டு பேரும் ஒரே குடும்பத்தார். இதெல்லாம் நடக்கும். இதே மாதிரிதான் இந்த ஓட்டத்தினுடைய முடிவு, இரண்டாம் உலகத்தினுடைய முடிவுல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கூட கிடைக்கும். அப்ப என்ன விஷயம், குடும்பமா ஒருத்தர் கூத்துக்குள்ள இருக்கிறாரா, அவர் புரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய பாயிண்ட். நம்ம வாழ்கிற காலகட்டம் இது சாதாரண காலகட்டம் அல்ல, இது மிகப்பெரிய ஒரு யுகத்தினுடைய முடிவினுடைய காலம். அப்ப இந்த காலத்துக்கே உரிய நடத்தை அந்த காணப்படும். பாசிட்டிவாக நன்மைதான். சத்தியத்துக்கு உட்படாத ஒரு குடும்பத்துக்குள்ள மாட்டிருக்கிற ஒரு சகோதரர் அந்த ஃபேமிலியால எவ்வளவு ட்ரபுள் வாங்குறாரு, அதோட அந்த சத்தியத்துக்கு உட்பட்ட குடும்பம் ஓகே, அது நன்மைதான், ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா மறந்துடக்கூடாது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எதையாவது வந்து வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா வாங்கிட்டா அதுக்கு உக்கிரான காரணம் நம்ம நிக்கணும், அதுக்கு உண்மையிலோதான் இருக்கும். அதை யோசனை சொன்ன என்ன யோசனை வரணும் பேசாம, அப்போ இந்த மாதிரி கஷ்டத்தையும் நான் வாங்கி, ஏன்னா நிறைய வாங்கிட்டோம்னா அதுக்குரிய சரியான கணக்கு கொடுத்தே ஆகும். ஏன்னா நமக்கெல்லாம் என்னதான் தெரியுனா மாம்சம் தான் தெரியும். அவர் மட்டும் பாரு எவ்வளவு அருமையா சபைக்கு வராரு, குடும்பமா வராரு போறாரு, நல்லா தான் இருக்கும். ஆனா தீர்ப்பி நாள்லதான் தெரியும் அவர்கிட்ட தேவன் என்னென்ன கேட்க போறாரு, அது அவர் பிரச்சனை. சோ அந்த ரீதியில பார்த்தா குடும்பமா கூத்துக்குள்ள இருந்தா சாதாரண விஷயம் இல்ல, சந்தோஷம் அனைவரத்துல அதற்கே உங்களை நடத்தை காமிக்கணும். இதுக்கு நீங்க பழைய காலத்துல நிறைய கேரக்டர் எடுக்கலாம். ஏலி இல்ல, ஏலி அந்த சாமுவேலியுடைய கால பகுதிகள் நடைபதிகளின் காலத்துல வாழ்ந்த ஏலி, அந்த ஏலியினுடைய குமாரர்கள் ஓப்பனி மற்றும் பிணைக்கா, இவங்க இருவரும் தவறு பண்ணதுக்கு யார்தான் காரணம், அவங்க தவறு இவங்க யாருக்கும் சேர்த்து தீர்ப்பு கொடுத்தாருன்னா ஏலிக்கும் சேர்த்து கொடுத்தாரு. நீ என்னைய விட உன்னுடைய பிள்ளைங்களை ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருக்கிற சொல்லிட்டு, பட் அவங்க செய்கிற இந்த கெட்ட நடத்தைன்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து தீர்ப்பு கொடுத்தார். அவரும் மறிச்சாரு, பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒரே நாள் செத்து போனாங்க. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிழல் பாருங்க. இதே இது நேர் ஆப்போசிட் அண்ணா சாமுவேல், அவங்க பார்த்தா ரொம்ப ஒரு வைராக்கியத்தோட வந்து சம்பந்தமே இல்லாம சாமுவேல் வந்து எங்க விட்டு போயிடறாங்கன்னா தேவாலயத்துல விட்டுட்டு போயிடலாம். சோ இதெல்லாம் பாக்குறோம். ஒருத்தர் குடும்பமா கூட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க மேல அதிகமான நன்மையான எதிர்பார்ப்புகள் உடையவரா தேவன் இருக்கிறாரு. ஏன்னா சத்தியத்தை அறியாத ஒரு குடும்பம் காலத்துல இந்த உலகத்துல ஒரு உலக குடும்பமா வாழ்றதுக்கும் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற ஒரு குடும்பம் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பேசுற சத்தியம் என்பது ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. சபைக்கு போய் உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்த மாதிரி, இல்ல பேருக்கு பைபிள் படிச்சுட்டு வாழ்ந்துட்டு போற மாதிரி, இது ஃபார்மாலிட்டி கிடையாது. உண்மை உண்மையிலேயே நம்ம வந்துட்டு சத்திய வாழ்ந்துதான் நிரூபிச்ச விஷயம். சோ இது எல்லாமே அப்ப எங்க அப்ளை ஆகும்னா அந்த குடும்பத்துக்குள்ள அப்ளை ஆகும். அதனாலதான் இது ஒரு சபை போன் ஒரு எக்லீசியாவுக்கு இணை அப்படின்னு சொன்னா எக்லீசியா எப்படி இருக்கணும், இதே மாதிரி சத்தியத்துக்கு உட்பட்ட குடும்பம் அது இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு மத்தியில் அப்படிப்பட்ட நிலைகள் காணப்பட வேண்டும். வசனம் வாசிக்கலாம், ஒன்று திருஷ்டகம் 3:15.
தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது.
அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. இது சபை. அப்ப இதே மாதிரிதான் குடும்பம் என்று சொல்லும் போது அந்த குடும்பம் கூட எப்படிப்பட்டதா இருக்குன்னா சத்தியத்தை அங்கீகாரமாக கொண்டு இருக்கும். பணத்தையோ அந்தஸ்துகளையோ ஆஸ்திகளையோ இல்ல மற்ற எந்த விஷயத்தையும் கிடையாது, சத்தியத்தை ஆதாரமாக கொண்டிருக்கணும். ஒரு கடைசி கால ஆளுகிற ஒரு பரிசுத்தவான்களாய் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நிறைந்த குடும்பமாக அது இருக்கும். நோவா அப்படிதான் இருந்தார். அவர் இல்ல அந்த காலங்கள் நினைச்சு பார்த்தா மழை வரும்போதுதான் அவரு அல்லது அந்த வேலைக்குள்ள போயிருக்கும் போதுதான் சூழல் வேற. கீழே பாதிக்கப்படுறவங்களாம் ஐயோ அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனா அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நோவா எப்படி இருந்திருப்பாரு, கேலி பேச்சு ஏளனங்கள் இல்ல பலவிதமான முறையில அவர் இருக்கலாம் அந்த ஜனங்களால். ஆனா அவர்களுக்கு மத்தியில என்ன விஷயங்கள் வந்தாலும் சில அவமானங்கள் ஏற்பட்டாலும் அநேகர் தன்னை பற்றி நெகிழ்ச்சியை அவங்க கேலி பண்ணி பேசினாலும் கட்ட சொன்ன வார்த்தையை விட்டு பின்வாங்க. அவர் செய்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார். அந்த பேரை ஏற்படுத்தினார். அந்த ஏற்படுத்துகிற செயலின் மூலமாய் ஜனங்களுக்கு அறிவுறுத்தினாரு. ரொம்ப சீக்கிரமே ஒரு அழிவு வரப்போ ஜனங்கள் பார்வைக்குலாம் அது ரொம்ப ஒரு கேலியான செயலை போல இருந்துச்சு. சோ இதே மாதிரிதான் சத்தியத்துக்கு உட்பட்ட குடும்பம் சரியான சத்தியத்தின்படி அந்த குடும்பம் இயங்குச்சுன்னா இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு அங்கீகாரம் இப்ப கிடைக்காது. கிடைக்க தெரியாத ஒரு குடும்பம் இல்லைன்னா இந்த குடும்பம் இவங்க வேற ஏதோ ஒரு மாதிரி அப்படின்னு ஒருவேளை நம்ம நிராகரிக்கப்படுகிற ரீதியில் தான் காணப்படும். ஆனா அது சாதாரணமான விஷயம். குடும்பத்துல ஒருத்தர் மாத்திரம் கூத்து போறாருன்னா அவர் எப்படியோ போறாருன்னு குடும்பம் என்ன பண்ணுன்னா உலகத்தோட உலகமா கலந்து ஏதோ தங்களுக்குரிய ஸ்தானத்தை நிலைநிறுத்திக்கிறோம். இதில் மட்டும் இருக்கிறோம். ஆனா குடும்பமே கூத்துக்குள்ள நின்னா அவங்க சரியான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அநேக வித பாதிப்புகளை சுற்றி உள்ள ஜனங்கள் மூலமாய் பக்கத்தில் உறவினர்கள் மூலமாய் அது வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இது நியமிக்கப்பட்டது, இதுதான் பாதை. பட் இப்படி எல்லாம் வந்தா கூட நோவானிக்கு அசர் எந்த விதத்திலையும் சோர்ந்து போகல, பின்வாங்கல. இதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறவங்க நிக்கணும், வைராக்கியத்தோடு நிக்கணும். என்ன சொல்லலாம், அந்த குடும்பத்தினுடைய அந்த ஆணி வேர் பொதுவா உலகம்னு எடுத்துட்டா பணத்திலையும் தொடர்ந்து அந்த பண சேகரிப்பிலையும் இந்த உலகத்தினுடைய விஷயத்தான். பட் ஒரு புது சிஷ்ய குடும்பமா இருக்கிறாங்கன்னா அவங்க அப்படி போகக்கூடாது. ஏன்னா இந்த பொருளாதாரம் என்ற தூண் வந்து அது அசைக்கப்பட்டு அது ஒண்ணும் இல்லாம போயிடும். குடும்பத்தினுடைய அந்த ஆணி வேர் இல்ல அடித்தளம் எதுவா இருக்குன்னா ட்ரூத், தேவனுடைய சத்தியம், தேவன் அவருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற தீர்க்கங்கள் தீர்க்கணங்கள் இவைகளின் மேல நம்பிக்கை வைத்தவராக அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிற குடும்பமாக அது இருக்கும். நல்ல எக்ஸாம்பிள் சொல்லானா உலகம் அழிய போதுன்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள் சேகரித்து வச்சா எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து வாயில பேசுவோம் ஆனா வாழ்க்கையா வாழணும் கூடாது. அதனாலதான் இது எல்லாத்துக்கும் யார் எக்ஸாம்பிள்னா நோவா. தேவன் அவருக்கு என்ன சொன்னாரு அதை அப்படியே செஞ்சார், எதுலேயும் அவர் பின்வாங்க. குடும்பமா ட்ரூத்துக்கள் இருக்கிறாங்கன்னா கடைசி கால பரிசுத்தவான் அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும். ஒரு வேலை நீங்க இனி புரிஞ்சுக்கணும்னா இதற்கு விசேஷத்துல ஒரு அருமையான அடையாள வார்த்தை இருக்குது, அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கலாம். 6 வெளிப்படுத்துற விசேஷம் 15:16.
பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் காட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக்
கொள்ளுங்கள். இது நம்ம ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம அருமையா தியானம் பண்ணுவோம். பட் இதுல இருக்கிற ஒரே ஒரு சாராம்சம் மாத்திரம் நம்ம எடுக்கணும். என்னன்னா, இந்த 16 வசனத்தினுடைய ஃபைனல் எப்படி இருக்கு பாருங்க, சென்டென்ஸ், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் 1804 அப்புறமாய் இந்த உலகத்துல நடக்கிற ஒரு செயல். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் வந்துட்டாரு, அழிவு இன்னும் பெரிய அளவுல வந்து மேல விழப்போகுது. இப்படி அந்த காலத்துக்கு அப்புறமாய் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, அது யார் யார், பூமியின் ராஜாக்கள், பெரிய பெரிய அரசியல் அமைப்புகள், பெரியோர், பயங்கரமான லக்ஸரியான வாழ்க்கை மாதிரி இருக்கிறவங்க, ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய அந்தஸ்துக்குள்ள உலகத்தோடு உலகமா தொடர்பு வச்சு எல்லா ரீதிகளையும் மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறவங்க, சேனை தலைவர்கள், எல்லா விதமான ஒரு கவர்மெண்ட் ரீதியில ஒர்க் பண்றவங்க இல்ல அப்படிப்பட்டவங்க. அப்புறம் பார்க்கும்போது பலவான்கள், கிராமப்புறங்கள்ல நிறைய பெரிய ஆளுங்க, பண்ணையா நிறைய ஆஸ்திகள் உள்ளவங்க, பலவான்கள், அடிமைகள், ரொம்ப லோ லெவல் பீப்புள், அடிமைகள். அடுத்து அவர் சொல்றாரு சுயாதீனர் யாவும், எல்லாருக்கும் என்ன இருக்கு, சுயாதீனம், உரிமைகள். சோ ஒட்டுமொத்த மனித மனுக்குலம், இந்த மனுக்குலம் என்ன சொல்லுதுன்னா, குகைகளையும் கண்மலைகளையும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் பார்த்து, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் மேல் வீட்டிருக்கிற ஆளுங்களுடைய முகத்திற்கும் கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம், அந்த குகை கண்மலை அப்படின்னா, இந்த உலகம் ஒரு பெரிய அழிவை சந்திக்க செய்கிற ஒரு ஏற்பாடு 1874 அப்புறம் வெளியாகி அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு இருக்கு. சோ இப்ப மனுஷனும் என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு புரியாது இதெல்லாம் நடக்க போது, இதுக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லி அவங்களுக்கு புரியாது. சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஆனா இது புரியலோ புரியலையோ ரீதியில இந்த மனிதர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பணம், தங்களுக்கு தேவையான சில பொருள் உடைமைகள், சில ஆஸ்திகள், இவைகளெல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க. ஈவன் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த பாலிசிஸ் உண்டாகுது இல்லைங்களா, LIC, அது இது, ஃபியூச்சர் பாலிசிஸ் நிறைய, ஒரு 20 கழிச்சு 25 வருஷம் கழிச்சு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லும் போது இதுல எல்லாம் போட்டு பெருக்கல், இதெல்லாம் எங்க எப்ப உண்டாகுதுன்னா, இதெல்லாம் 18th century அப்புறமா இயலை. ஏன் இந்த செயல் உண்டாகுது பூமியில? ஒருவேளை கட்டில் ஏற்று வந்ததற்குரிய நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னமோ இருக்கு, ஓகே. பட் இது என்ன ஒரு ஒரு போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நம்ம டூத் படி கம்பேர் பண்ணி பார்த்தா சபை நிறைவடைஞ்சுட்டா என்ன நடக்கும், இன்னைக்கு என்னென்னமோ நடக்கும். முன்னாடி எல்லாம் எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ வரும், ஆனால் இப்போ போட்ட பணம் திரும்பி வரமாட்டேங்க. அப்புறம் என்ன அர்த்தமா, ரொம்ப பின் பாயிண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், நிறைவு நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். பட் ப்ராபஸ்தி அப்படித்தான் நடக்கும். எவ்வளவுதான் தேவனுடைய திட்டங்கள் ஏற்பாடுகள் அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், உலகம் அதோட பாணியில அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் கண்மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டு அப்படின்னா, தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்படுத்திடு. சின்னால இருந்து பெரியால் வரையில சேவிங்ஸ் இறங்குறா, எல்லாம் பாதுகாப்பா. ஏன், எதிர்காலம் எப்படி இருக்கு சொல்ல முடியாது, பயங்கரமான தேவைகள் இருக்கும். திடீர்னு வியாதி, திடீர்னு எஜுகேஷன், என்னென்னமோ வரும். அப்ப நம்ம என்ன பண்றது சொல்றாங்க, இதெல்லாம் இன்னைக்கு அதுதான் போய்கிட்டு இருக்கு இந்த உலகத்தினுடைய விஷயத்துல. விசேஷமா ஒவ்வொரு குடும்பமும் அப்படித்தான் பண்றாங்க. கவர்மெண்ட் இதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க பார்வையில நன்மை, இது அவங்க பார்வையில தப்புன்னு சொல்ல முடியாது, இது அவங்க பார்வையில நன்மை. ஆனா அவங்க அப்படி செஞ்சாலும் என்னதான் நடக்கும், எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம், சொத்து மதிப்புகள் இருந்தாலும், ஆயிரக்கணக்கில் இல்ல பவுன் பவுனா நகை வச்சிருந்தாலும், முடிவில் என்ன நடக்கும் என்றால், அதே அதிகாரத்துல கடைசி வசனம் படிக்கலாம், 6:17.
அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்.
பைனலா வேர்ட் என்னன்னா, அவருடைய அந்த மகாநாள் வந்தா யார் நிலை நிற்கும், எதுவுமே இல்ல. இப்ப நம்ம பாக்குறோம் அமெரிக்கா அந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்படும் போது என்னென்ன ஆச்சு, கிழக்கங்களினுடைய அந்த பட்டுவாளம், அந்த கணக்கெடுப்பு எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போச்சு. என்ன ஏது உண்மை எந்த விதமான ரெக்கார்டு கண்டுபிடிக்க முடியும். சோ இது ஒரு பெரிய ஒரு அடையாளம். இந்த மாதிரி இன்னும் நெருங்க நெருங்க என்னென்ன நடந்து கொண்டு வரும் தெரியாது. ஆனாலும் உலகத்தினுடைய ஒரு குடும்பம் அவங்களுக்கு புரியாது, அவங்களுடைய உயிர் அந்த பணத்திலையும் இந்த உலக ஆஸ்திலையும் அந்த செல்வங்களையும் தான் அவங்க கொளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சகோதரர் இவர்களுக்கு மத்தியில ஒரு புது சிருஷ்டி ஃபேமிலி அவங்க எப்படி இருக்கும், அவங்களுடைய மோட்டிவ் அது எதுல இருக்கணும், பணம் இந்த உலகத்தினுடைய இல்லவே. ஒருவேளை கைவிட புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி நம்ம ரெக்கார்டு எடுக்க முடியுமா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நம்ம ஆசீர்வாதம் நமக்கு கொளிக்கும், வீடு வாசல்கள் பெருகும், தீய ஐக்கியமான நம்ம வாழலாம் இப்படி சொல்லியிருக்கா கிடையாது. ஒருவேளை அப்படியெல்லாம் இருந்தா ஒருத்தர் உண்மையான புது சிருஷ்டியா இருந்தார்னா அவருக்கு வயசு கூடும், ஆஸ்தி குறையும், இப்படியே இறங்கிட்டே ஸ்பிரிச்சுவல் லைஃபும் வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா கர்த்தர் இயேசு அதெல்லாம் கவனிப்பார், நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய கவனங்கள் அதை ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி பண விஷயங்கள் வருமானம் சம்பாத்திய இதுல தான் இருக்குதுன்னா அவர் குடிக்கிற குடி அங்கதான் குடிப்பார். நீ இதெல்லாம் விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு என் பின்னாடி குடிப்பார். சோ அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்களுக்கு டெஸ்ட் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதற்கென்றால் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ விஷயங்களுக்கு தான் கொடுக்கும். அப்ப இதெல்லாம் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி இன்னைக்கு உலகத்தினுடைய குடும்பங்கள் இயங்கிட்டு இருக்கும் போது ஒரு புது ஸ்பெஷலி ஃபேமிலி அவங்க எப்படி மக்களுடைய அந்த அஸ்திபாரம் அது பணமாகவோ ஆஸ்தியாகவோ இருக்கக்கூடாது. அப்ப அதற்காக அவங்க சாப்பாடு மற்ற விஷயங்களை எப்படி நார்மல் அவங்க வேலைக்கு போவாங்க சம்பவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதற்காக வேலைக்கு போறது எதற்காக முன்னாடி எதற்காக போனாரு, அதுக்கு நிறைய காரணம் அது இது நிறைய எதிர்பார்ப்பு வருவாங்க. கடவுளுக்கு விஷயத்துல பத்துல ஒன்ன தூக்கி அவர் கொடுத்துட்டா அதோட ப்ராப்ளம் முடிச்சு. மற்றபடி அவருடைய நோக்கம் என்ன அதுதான் செயல்படுத்திட்டே இருக்கும். பட் இப்ப அப்படி இல்லை, அதுதான் பாயிண்ட். செய்கிறவன் இவனோ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவன் இவனோ. அப்போ ஒருவேளை நம்ம வேலைக்கு போற அண்ண உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக போகும். இந்த மாதிரி தான் அந்த குடும்பம் வந்து அதையும் அந்த குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் எதுவாக இருக்கணும்னா ட்ரூ தேவ திட்டம், தேவ திட்டத்தின்படியாக அந்த குடும்பம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று அது உறுதிப்படுத்தப்படும். அதுதான் பார்க்கிறோம் ஒரு புது சிருஷ்டியின் குடும்பம். ஈவன் கர்த்தருடைய சபை கூட அது அப்படித்தான் இருக்கும். சோ இதே மாதிரி தான் இந்த குடும்பம் நம்ம பார்க்கணும், சத்தியத்துக்கு உட்பட்ட குடும்பத்துல. சோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்க்கலாம், அந்த உட்பட்ட குடும்பத்தை பற்றி நாம் ஏற்கனவே வாசித்த அந்த ஒன்று தீமத்தை மூன்றாம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் என்ன சொல்றார்னா, தாமதிப்பேன் ஆகிய தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி. அப்ப தேவனுடைய வீடு கர்த்தருடைய சபை அது இயங்குவதற்கு உரிய ஒரு முறை இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அந்த வகையை நீ அறியும்படி உனக்கு இவைகளை எழுதுகிறேன். சபை எப்படி இருக்கும் இதுக்கு சில சத்தியம் இருக்கு, அது நம்ம வரும்போது பார்ப்போம். சோ இதே மாதிரி தான் சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிற குடும்பமா இருந்தா அந்த குடும்பம் அதனுடைய அஸ்திபார ட்ரூத் பணமோ மற்ற எதிரிட கூடாது. நெக்ஸ்ட் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஒழுக்கு இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு ஆர்டர், ஒரு அரேஞ்ச்மெண்ட், இல்ல ஒரு டிசிப்ளின் காணப்பட வேண்டும் அந்த குடும்பத்துக்குள்ள. ஏன்னா சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கலாம், ஒருவேளை ஒழுக்கம்னா அது எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னா சகோதரர்கள் அநேகர்கள் கருத்துக்கள் முதல்ல பேச்சிலிருந்து ஆரம்பிக்கும், பேச்சிலிருந்து அது ஆரம்பிக்கும். ஏன்னா வசனம் நம்ம பார்த்தோம் மேத்யூ 18:20 வேர்ஸ்ல நம்ம கவனிக்கும் போது எங்களை நாமத்தினால இரண்டாவது கூடி இருக்கிறாங்களோ அங்கே நான் இருக்கிறேன். இப்ப நான் ஒரு புது சிருஷ்டி, என்னுடைய தகப்பன் ட்ரூத்துக்குள்ள இருக்கிறாருன்னா அவரு கூட யாரு, அவரு கூட புது சிருஷ்டி. இப்ப நான் என் தகப்பன்கிட்ட கதைகள் ஒருவேளை இந்த ஓட்டத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி பேசிருப்போம், சண்டை போட்டுப்போம், எப்படி நாள் இருந்திருப்போம். ஆனா ஓட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ளேயும் பரிசு தாவிக்கிறது, அவங்களுக்குள்ளேயும் பரிசு தாவிது. அப்ப வார்த்தைகள் எப்படி இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். ஈவன் இது மெயினாக எங்கே அப்ளை ஆகணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு மத்தி, ஏன்னா அங்கதான் ரொம்ப சாதாரணமாக வரும் வார்த்தைகள். பட் அங்க நம்ம அப்ளை பண்ணோம், ஏன்னா இது பரலோக வாய்ப்பு என்பது சாதாரண விஷயம். அதே மாதிரி நம்ம நினைச்சு நம்ம ஒரு பரிசுத்தவனா மாறணுமா, அப்படி இப்படி பெரிய இடத்துல ஒரு மிகப்பெரிய அறுவடை பண்ணணும், அது இது அப்படிலாம் இல்லை. தேவன் அமர்த்தி கொடுத்திருக்கக்கூடிய சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயத்துல காக்க சின்ன ஒரு கீழ்ப்படிதல், கட்டற்காக வாழ்கிற வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு பெரிய ரிவார்டு எங்கேயோ நடத்திட்டு கூடாது. நான் என் ஓட்டத்தை முடிக்கணும்னா அங்க போனோம், ஊர் ஊரா போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம், அதெல்லாம் இல்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துக்குள்ள ஒரு சீவாள் அப்படி வாழ்ந்தாலே நம்ம ஓட்டத்தை நல்லபடியா வளர்த்துட்டு போறோம். சோ இதுதான் நம்ம பாயிண்ட் பார்க்கறோம். நம்ம பேச்சில் சகோதர சகோதர குடும்பமாக நம்ம இணைஞ்சிருக்கும் போது நம்ம வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு. சொன்னாரே அப்போஸ்தலர் பவுல், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் அப்படின்னா அஃபெக்ட் இருக்காது வார்த்தையில. ஆனா இதுவே காலம் பூரா தொடரக்கூடாது, திருத்தங்கள் நடைபெற வேண்டும். நம்ம பேசு இத நம்ம உங்க முன்னாடி பேசுறோம்னா நான் இதுல சரியான நிறைய திருத்தங்கள் ஆகும். சோ இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருமே குடும்ப விஷயங்கள்ல இந்த பேச்சுகள்ல ஒழுங்கிருக்கும். சபைகள் எப்படி பேசு சகோதர சகோதரிகள் எப்படி அப்படியே பவ்யமா இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் நமக்குள்ள இருந்து வருது. இதே மாதிரிதான் குடும்பத்துக்குள்ள கூட நம்ம வரும். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கும் போது மாத்திரம் நம்ம ஒரு புது சிருஷ்டியை இருந்துட்டு மத்த நேரம் வேற எப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் நம்ம ஒரு புது சிருஷ்டியாக வாழ வேண்டும். ரெண்டாவது அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள அந்த பொசிஷன் என்பது நம்ம முக்கியம் ஸ்தானம். கணவன் அப்படின்னா அந்த கணவனுக்குரிய ஸ்தானம் பற்றி வேதம் என்ன சொல்லுது, ஸ்தானம் வந்து மாறக்கூடாது. மனைவி ஸ்திரீ சகோதரினா அவங்களுடைய ஸ்தானம் என்ன, இந்த கேரக்டர் வந்து மாறுச்சுன்னா இது கூட நிறைய ட்ரபுள் ஏற்படுத்தும். கணவனை விட மனைவி வந்துட்டு பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்கும். சோ அப்படி இருக்கிறது அது ஆரோக்கியம் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட தாழ்த்துகள் இருந்தா கூட இனிமே அந்த தலைக்கு கீழ்பட்டதாக இருக்கிற வரையில அது ஆரோக்கியம். கணவனுக்கும் மனைவிக்கும் உரிய விஷயத்து இது ஒரு ரகசியம். இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உரிய ரகசியம். யாரு, கணவன் மற்றும் மனைவி. அப்போ கிறிஸ்து என்னைக்குமே மேலானவர், அவர் தான் தலை. அதே மாதிரிதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் இல்லைன்னா புருஷர்கள் தான் யாரா இருக்கணும்னா தலையாக காணப்படும். இந்த விஷயம் ரொம்ப ஆபத்து. இதுக்கு நல்ல நிழல் எங்கன்னா ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்துல இந்த ஸ்தானம் மாறுச்சு. என்ன ஸ்தானம் மாறுச்சு, ஒருவேளை ஆதாம் வந்து ஏவாளுங்கிற சூழல் வேற கனிய, ஆனா கனிய கொடுத்தது யாரு, ஏவாளுங்க ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு சாப்பிடும். இவரும் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டாரா புரியல, வேகமா வாங்கி சாப்பிடும். ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்துச்சு, ஆதி குடும்பம் ஏதேன் தோட்டத்துல. அங்க மெயின் ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஸ்தானம் மாறிடுச்சு. ஆதாம் இருக்கிற மேல ஏவாளுடைய செயல்பாடு நடக்கு. ஏவாள் வந்து கொடுக்குறாங்க ஆதாமுக்கு, இந்தா இது ரொம்ப நல்லா இருக்கு நீயும் சாப்பிடு சொல்லும் போது இவரு வாங்கி அதை உடனே சாப்பிடு. சோ இது நல்லா தெரியுது, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆரோக்கியம் இல்லை. சத்தியத்துக்கு உட்பட்ட குடும்பத்துல விசேஷமா சகோதரிகள் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்படுகிறவங்களா அந்த நம்ம கொடுக்கணும். அதனாலதான் சகோதரர் ரசல் ஃபேமிலி லைஃப் பத்தி எழுதப்போ. ஒருவேளை திருமணம் ஆகாத ஒரு சகோதரி, திருமணமான ஒரு இவங்க சகோதரன் திருமணம் ஆகாதவங்க, இவங்களும் திருமணம் ஆகாது, இவங்க இருந்து தங்களுடைய வாழ்க்கை ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போகலாம் என்று அவங்க சிந்திச்சாங்கன்னா, அப்ப சகோதரிகள் பார்க்க வேண்டிய பார்வையில முக்கியமான விஷயம் என்னன்னா, சகோதரன் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தன்னை விட சத்தியத்துல ஒரு படி உயர்ந்தவரா இருக்கும். யாரு, கணவன். ஈவன் சத்திய மாத்திரை இல்ல, மற்ற அனைத்து விஷயங்கள்லயுமே ஒரு படி அவர் முன்னேறினவரா இருக்கும். அப்படி பார்த்து இணைஞ்சிட்டா பிரச்சனை இல்ல, இல்ல அப்படி இணைஞ்சிட்டா என்னைக்குமே யார்தான் தலையா இருக்கும், கணவன் சார். இதே இது தன்னை விட சத்திய அனுபவத்துல இந்த விஷயத்துல கொஞ்சம் கீழான ஒரு சகோதரரா இருந்தாருன்னா, அவரை தலையா வச்சா அவருக்கு சகோதரிக்கு புரியுற அளவுக்கு விஷயங்கள் புரியாது. அப்ப என்ன வரணும், அவங்க ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு முரண்பாடு அங்க ஏற்படும். அதனாலதான் சகோதரர் 6th வாரியில இதற்கு ஆலோசனை கூறும் போது அந்த பாயிண்ட் வைக்கிறார், சரியான ஜோடி சரியான தரம் பார்த்து திருமணத்துல இணைக்கப்படும். ஏன், மாம்சத்தினுடைய எண்ணங்களுக்காக இல்ல, ஸ்பிரிச்சுவல் தேவனுடைய சத்தியத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம தெளிவுள்ளவங்களாக இருக்கும். இது சகோதரருடைய கருத்து. இதை சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஒருவேளை சகோதரிகள் இல்ல சகோதரர் யாரேனும் ஒருத்தர் இணை அல்லது தரம் பார்த்து இணைக்கப்படாம தப்பு பண்ணிட்டான், மாம்சத்தை முன் வச்சு இணைஞ்சிட்டாங்கன்னா திருமணத்துல ஆள் நல்லா இருக்காங்க இல்ல ரொம்ப அந்தஸ்து இருக்கு இதை பார்த்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆவிக்குரிய ஓட்டத்துல நிறைய ப்ராப்ளம் சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது இதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா, என்ன குடும்பம் மாற்றம் இருக்கானா? இதுக்கு மாற்றம் என்று சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு சரியான ஜோடி இல்லாம இணைஞ்சிட்டா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யலாம், என்னன்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம், ஒரு நல்லது ஒரு உதாரணமா இருக்கலாம். எதற்காகனா எங்களை மாதிரி யாருமே இணைஞ்சிடாதீங்க. இந்த ஓட்டத்துக்குள்ள வந்து இணைஞ்சிங்கன்னா சுரிக்காது. இப்ப நாங்க இணைஞ்சோம்னா அது என்ன காரணம், மாம்சத்தை முன் வச்சு இணைஞ்சிட்டோம், அதனால இப்ப காலம் பூரா கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சோ எக்காரத்தை கொண்டு யார் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் லைஃப் தான் வாழ முடியுமே ஒழிய இதுக்கு வேற தீர்வே கிடையாது. சோ அது அதுக்கு மத்தியில் அந்த போராட்டத்தோட போராடமா தான் அவங்க வாழ்க்கை கடந்து போகும். சோ இது வந்து ஒரு சத்தியத்துக்குட்பட்ட குடும்பமா வாழும் போது அந்த ஒரு குடும்ப இணைப்புக்குள்ள போகும்போது கூட எப்படிப்பட்டவங்களா இருக்கும், அதான் அந்த ஸ்தானம் என்பது ரொம்ப கணவன் சகோதரன் சகோதரி அந்த ஸ்தானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த காரியத்துல, ஒரு குடும்பம் விஷயத்துல சத்தியத்துக்குள்ள அறிந்து குடும்பம் விஷயத்துல வேணா சில வசனங்கள் நீங்க நோட் பண்ணிக்கலாம். கொலோசேயர் 3:19
புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள்.
ஆமா, இது வந்து சகோதரர்களுக்கான ஒரு ஆலோசனை. 18 படிங்க.
மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்படியுங்கள்.
பாருங்க, கர்த்தருக்கு ஏற்கும்படி மற்ற உலகம் அப்புறம் சொந்த பந்தம் இதெல்லாம் நெக்ஸ்ட். முதல்ல தேவனுக்கு அல்லது கர்த்தருக்கு ஏற்கிறபடி உங்களுடைய புருஷருக்கு நீங்க என்ன பண்ணணும், கீழ்படி. இதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களும் செஞ்சா கொடுத்து கீழ்படி. மற்றும் பெற்றோரா இருந்து பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், ஒருவேளை சத்தியத்துக்கு உட்பட்ட குடும்பமா இருந்தா நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு பேரண்டா இருந்து பிள்ளைகளை எப்படி நடத்தணும், இது ரொம்ப முக்கியமான பிள்ளைகள் நடத்த வேண்டிய விஷயத்துல. அதுக்கு ஒரு வசனம் வேணா படிங்க, நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 22:6.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அதன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
அருமையான வார்த்தை, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே. இதுக்கு சகோதரர்கள் 6:13 பெற்றோரினுடைய பொறுப்புகள் கடமைகள் இந்த டாபிக்ல அவர் பேசியிருப்பாரு. இதுல பார்க்கும்போது ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது அந்த பெற்றோரை குழந்தை நடத்த அதாவது நடத்த வேண்டிய வழியில நடத்தாம சத்தியத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ நிறைய ஊழியங்கள் மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு ஒருவேளை குடும்பத்துல பிள்ளைய வந்து சரியான பாதையில் அவங்க நடத்தலைன்னா அவங்க குற்றவாளி, அவங்க சரியான ஒரு வாழ்க்கையில அல்லது தேவனுடைய விஷயத்துல அவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படியே என்ன அர்த்தம், ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளினுடைய வாழ்க்கை என்பது யார் கையில இருக்குன்னா அந்த பேரண்ட்ஸினுடைய கையில இருக்கு. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த விஷயம் அந்த குழந்தைகளுடைய கருவில சுமக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அந்த குழந்தைக்கு வந்து அது லிங்க் ஆகும், கனெக்ஷன் ஆகும். ஸோ அந்த ரீதியில் அப்போ பேசிய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அந்த குடும்பம் அந்த குழந்தைகள் அவங்களுடைய வாரிப்பு அதை கவனிச்சுட்டே இருக்கும். ஸோ இதான் பார்க்குறோம், பிள்ளையானவரை நடக்க வேண்டிய வழியை நடத்து, அவன் முதல் வயதிலும் பார்த்துருப்பான். இது தயவுசெய்து நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு வேணா தமிழ்ல ஒரு பேஜ் நம்பர் கொடுக்கலாம், 371 மற்றும் 372 தமிழ் வால்யூம்ல 6th volume படிச்சீங்கன்னா அந்த ரசல் கிட்ட அது ஷேர் பண்ணுவாங்க ஒரு அருமையான ஆலோசனைக்காக. என்னன்னா நான் முன்னாடி நாமியல் விஷயத்துல இருக்கேன், அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியாது. ஏதோ சபைக்கு போவோம், காணிக்கை போடுவோம், வருவோம், அதான் எனக்கு தெரியும். மற்றபடி பலியும் ஜீவியும் ரட்சிப்பு இதை பத்தியா ரொம்ப தெரியாது. அதனால என் பிள்ளைங்களை எப்படி வளர்ந்துட்டாங்கன்னா அதற்கே உரிய ஸ்டைல வளர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப நான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன், இப்போதான் தெரியுது கிறிஸ்தவம்னா என்னன்னு. பட் இந்த வாழ்க்கைக்கு என் பிள்ளைகளை பார்த்தா ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னை ஆப்போசிட் பண்றாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் கொடுக்கறது இல்ல, இப்ப நான் என்ன பண்றது. இதுதான் கேட்கிற கேள்வி, இது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் அந்த பகுதியில் நீங்க வாசிச்சீங்கன்னா. அதுக்கு சகோதரி விளக்கம் சொல்லியிருப்பாரு, இது நடந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு, ஒருவேளை இப்ப பிள்ளைங்க வந்துட்டு முன்னாடி நீங்க வளர்த்த வளர்ப்புனாலதான் இவங்க இன்னைக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்க. சோ இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா இது நீங்க தேவனுக்காக சந்திக்கிற உபத்திரம் அந்த மாதிரி வரும்போது இதை வேற மாதிரி யோசிக்காது. ஏன்னா நீங்க ஒரு புது சிருஷ்டி. சோ உங்களை நோக்கி இது வருதுன்னா இது தேவனுக்காக நீங்க சந்திக்கிற உபத்திரமா நினைங்க. ஒண்ணு, ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா, இப்ப கூட நீங்க தான் அவங்களுக்கு பேரண்ட், ஆனா அவங்க சில விஷயத்துல பழகிட்டதுனால அப்படி இருக்கிறாங்க. கூடுமான வரையில அவர்களுக்கு நன் நடத்தைகளை இனிமே எப்ப வேறான வாய்ப்புகளுக்கா கிடைக்கும் கேட்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே ஒரு காலம் வரும், அது இப்போ இல்லை எப்ப அப்பா அது அவங்களுக்கு புரியும். சொல்லி அவர் ஆலோசனை கொடுப்பார். சோ இதே விஷயம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கூட பேரண்டா இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தம். இதை சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கூட வைக்கிறார். என்ன ஆப்ஷன் வைக்கிறாருன்னா, இப்படி எல்லா குடும்பங்களையும் சில குடும்பங்கள்ல பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பேரண்டா காரணம் எழுதிட முடியாது, தீர்த்து எழுதிட முடியாது. ஏன்னா சில இடங்கள்ல அது கண்ட்ரோல் மீறி போயிடுவாங்க, பிள்ளைங்க போயிடுவாங்க. அப்ப வந்து பேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிட முடியாது. அப்ப அது விஷயம் சொல்றாருன்னா, இது எதுவா இருந்தாலும் சரி, இது எப்படினாலும் நடக்கலாம் இந்த பொல்லாத உலகத்துல. ஆனால் பாசிட்டிவ் வியூ என்னன்னா, பேரண்ட் நடக்க வேண்டிய வகையில பிள்ளைகளை நடத்தும், நீங்க செயல்படுத்தி அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி விளைவுகளுக்குள்ள போனாலும் தேவன் அதை பார்த்துக்குவார். சோ இதுதான் அது ஒரு பெற்றோரா இருந்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய விஷயம். அது நடக்க வேண்டிய வழியை நடத்தினா சில நேரம் திறமை கையாளலாம், ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கள வைக்கிறதுல. அது கூட சகோதரர் சொல்லும் போது அந்த பிறந்த கையோட நீங்க பொறுமையை இழந்துட்டீங்க, அதனால திறம்ப எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி நீங்க போகவே கூடாது. அப்படி போனா நீங்க ஒரு புது சிருஷ்டி கிடையாது. சோ என்னன்னா, இந்த நேரத்துல இந்த பிறம்பு பயன்படுத்தினா அவங்களுக்கு ஆரோக்கியம், அதை மாத்திரம் புரிஞ்சுட்டு தான் உங்க கையில பிறம்பு வரணுமே ஒழிய, உங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் தீர்ப்பதற்காக பிறம்பு எடுத்துட்டு நீங்க அவங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க நன்மைக்காக தான் அடிச்சேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தவறு பண்ணலாம் பிள்ளைங்க, ஆனா பேரண்ட் ஒரு தவறு பண்ணக்கூடாது. அதனாலதான் எப்பயுமே அந்த அன்போடு நீங்க நடந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புதான் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரும். அதுதான் வந்து ஒரு சரியான வகை பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஒருவேளை நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெற்றோரா இருந்து பிள்ளைகள், ஒருவேளை ஒரு பிள்ளைகள் கேட்டுக்கலாம், நமக்கு சத்தியத்துக்கு உட்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிதல் காட்ட வேண்டியது. பிள்ளைகளா இருந்து நம்ம சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிற தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியலைனா நமக்கு இன்னும் தேவனுடைய திட்டம் புரியல, இல்ல நம்ம இன்னும் ஒரு சரியான தேவ பிள்ளையாய் இல்லைன்னு அர்த்தம். சோ இந்த ரீதியில பார்த்தா கூட நம்ம பிள்ளைகளா இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிச்சிருக்கோம். பாருங்க, ரொம்ப ஒரு சாதாரண வேர்டு மாதிரி இருக்குது கர்த்தர் இயேசு சொன்னவர், ஆனா இத வாழ்க்கையா வாழணும்னா அது எவ்வளவு பெரிய கிளைகள் உடையதா இருக்கு. நம்முடைய ஓட்டத்தை நம்ம நிறைவேற்றணும்னா பாருங்க என்னென்ன விதங்கள்ல இருக்கு. ஹோல் லைஃப் அப்படின்னா எங்கெங்க செலவாகுதோ ஒவ்வொரு இடத்துலயும் நியூ கிரியேச்சரா நம்ம நடந்துக்கணும். ஏதாவது ஒரு ஏரியால தப்பு பண்ணா கூட முடிஞ்சு போச்சு, அந்த கம்ப்ளீட் என்ற வார்த்தை இருக்கலாம். சோ இது எல்லாமே சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிற குடும்பம். இந்த மாதிரி நிறைய பேசலாம், பட் நமக்கு டைம் ஆனதுனால நம்ம அடுத்த பாட்டுக்குள்ள போயிடலாம். இப்ப சத்திய மரியாதை குடும்பம், இதுதான் பெரிய விஷயம். சத்திய மரியாதை குடும்பமா இருந்தா என்ன பண்ண, அதுக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழலாம், வசனம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10:36.
ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவன் வீட்டாரே.
ஒரு சத்ருக்கள் யார், அவனுடைய வீட்டார். அவனுடைய வீட்டுல உள்ளவங்க தான் அவனுக்கு சத்ரு. சரி ஓகே, அப்ப சத்ருனா என்ன பண்ணலாம். இப்ப நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம், கர்த்தர் இயேசு அவருடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா எனிமி, சத்துருக்கள். சத்துருக்கள் இல்லைன்னா கர்த்தர் இயேசு ஓட்டத்தை முடிக்க முடியுமா? பெரும் சீக்கர்கள், அவரை புகழ்ந்து பேசுறவங்க, இந்த மாதிரியே கர்த்தர் இயேசு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 3 வருஷத்துல அவர் ஓட்டத்தை ஓடி முடிச்சிருப்பாரா? முடியவே முடியாது. அப்ப சத்துருக்கள் கூட ரொம்ப அவசியம் இல்ல. இப்ப ஒரு சினிமா ஒரு மூவியே இருந்தா கூட வெறும் கதாநாயகன் வெறும் நல்லவங்களா இருந்தா மட்டும் பார்த்தாரு, அது யார் கூட இருப்பார், வில்லன் கூட இருப்பார், அப்பதான் அந்த கதை வந்து கரெக்ட். சோ இதே மாதிரி தான் பாக்குறோம், சத்ரு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல வருவாங்க. அந்த சத்ருக்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வீட்டா நம்ம வீட்டா இதா இருப்பாங்க. அப்படின்னா சத்தியத்திற்கு ஒரு அறியாத குடும்பம், இந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி பரவாயில்ல, அந்த சத்ரு அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னா இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம். அதை பத்தி சொல்லும் போது முதல் விஷயம், தேவன் ஏன் இப்படிப்பட்ட சூழலை நமக்கு அனுமதிச்சிருக்கிறா, இது நமக்கு புரியும். நெருக்கடிகள் குடும்பங்களுக்குள்ள வரும்போது ஐயோ இந்த மாதிரி வருதே இப்ப என்ன அப்படி என்ன ஏதுன்னு சொல்லி மாம்சீக ரீதியை யோசிக்காம தேவன் எதற்காக இதை அனுமதிச்சிருக்கிறா, அது நமக்காக நான் உண்மையிலேயே சத்தியவான்கள் என்று நிரூபித்து காட்டுவதற்காக நடைமுறையில நம்ம தெளிவுபடுத்தணும். எனக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? வந்து சப்ஜெக்ட் கேட்கிறோம், இங்க எல்லாம் உட்காந்துருக்கோம், இது ஒரு கிளாஸ் ரூம், அவ்வளவுதான், இது கிளாஸ் ரூம். இது வந்து தேரி நடக்குது, பிராக்டிக்கல் எங்க நடக்கும், பிராக்டிக்கலும் வேணும்ல, வெறும் தேரி மாத்திரம் வாங்கிக்கிட்டே இருந்தா பிராக்டிக்கல் இருக்கும், சோ பிராக்டிக்கல் தான் எதுனா சிலருக்கு ஃபேமிலி ஃபேமிலியில போய் பிராக்டிக்கல். இங்க வந்து பிரச்சனையே இல்லை, வணக்கம் சொன்னீங்கன்னா வணக்கம் சொல்லுவாரு, நல்லா இருக்கீங்களா கேட்டா நல்லா இருக்குன்னு கேட்பாரு. நம்ம வரும்போது கூட அப்படி வரவேற்பாரு, வாங்க வாங்க அப்படி. இதே குடும்பத்துக்குள்ள போனா சட்டமா எப்படி இருக்கும், சில நேரம் வீட கூட கூட்டிடுவாங்க, நீ வெளியே இல்லை, சில நேரம் ஆதாரம் இருக்காது, நிறைய கட்டு நடக்கும். அப்படியே என்ன அர்த்தம்னா, இங்க கேட்கிற தேடியுடைய பிராக்டிக்கல் அந்த சரியான அந்த பிராக்டிக்கலை வாழும். அதுதான் பார்க்கும்போது அவங்க நம்மளை எதிர்த்தாங்கன்னா திருப்பி நாமளும் எதிர்த்தா அது ஆரோக்கியம் இல்லை. அவங்க எதிர்க்கும் போது அது வலிக்கும், அது கஷ்டமா இருக்கும். அந்த நேரங்களையும் நம்ம என்ன பண்ணணும், அதற்கு மத்தியில ரொம்ப பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நம்ம ஓட்டம். அந்த மாதிரி நேரங்களில் ஓட்டத்தை தொடர்றது எப்படி இருக்கும்னா, அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா நல்கிற மாதிரி சபைக்கு வரும்போது ஊழியர்கள் பண்ணும் போதுனா நம்ம நினைப்போம் இப்போ ஓட்டத்தை போகுது, இதே மாதிரி இங்கேயே இருந்துருந்தா போல தோணுது நம்ம நினைப்போம், பட் அப்படி முடியாது. அந்த இன்ச்சு பை இன்ச்சா நகர்றது கூட வளர்ச்சி, அது முக்கியமான வளர்ச்சி, வளர்ச்சி அவசியம். அந்த சூழலை நம்ம மிஸ் பண்ணிடவே சொல்லாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த ஃபேமிலி விஷயத்துல அகைன்ஸ்டா அவங்க நமக்கு வரும்போது நம்ம புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது நம்ம எப்படி இந்த விஷயத்தை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு இல்லைன்னா அன்போடு கூடிய நடத்தை அவங்க எவ்வளவு நாள் ஆப்போசிட் பண்ணலாம், எதிர்க்கலாம், கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தலாம், ஏன் அவங்களுக்கு இன்னும் இது புரியுது. இது புரிஞ்சிச்சுன்னா அவங்க அவங்களோட இருக்கணும். ஒரு காலத்துல தேவன் நம்மளுக்கு புரிய வச்சுட்டாரு, இப்ப அவங்களுக்கு புரிய வச்சிருந்தாரு, இல்ல அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தாதான் சூழல் வேற. ஒருவேளை நம்மளோட பிரமாதமா கூட இருப்போம், பட் இப்ப கூடதுனால இப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட நம்ம பேசணும். உதாரணம் சொன்னானா, கண்ணு தெரியாதவருக்கும் கண்ணு தெரியாதவருக்கும் எப்படி இருக்கும், கண்ணு தெரிஞ்சிருக்கிறது தெளிவா இருக்கு பாருங்க நல்லா இருக்கும். கண்ணு தெரியாதவருக்கும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாததுனால அவர் பேச்சுக்கிறது வித்தியாசமா தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய முறையில கூட நம்ம கன்சிடர் பண்ணணும். பெரிய எதிர்ப்புகள் மாம்சத்தின்படி அந்த தீமைகள் நம்மளை தாக்குறத மாத்திரம் யோசிக்க கூடாது. எவ்வளவு தீமையா இருந்தாலும், எவ்வளவு அவமானங்களா இருந்தாலும் அது அப்படியே சகிக்கும். காரணத்தை கொண்டு அந்த இடத்துல நாமளும் பதிலுக்கு பதில் நின்று நம்மளுடைய தன்மையை மாம்ச தன்மைகளை நம்ம வெளிப்படுத்தணும்னா தோத்துட்டோம் அர்த்தம். அந்த இடத்துல நம்ம உண்மையிலேயே என்ன பண்ணணும், தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு பர்ணத்துல நாம ஒரு சரியான ஒரு உண்மை தன்மை உள்ளவர்கள், நம்ம ஒரு கோல் அப்படின்றத நிரூபிக்க தவறிட்டோம். பட் ரொம்ப தாழ்மையான பாயிண்ட் என்னன்னா, நம்ம யாருமே இந்த மாதிரி குடும்பங்கள்ல வர அனுபவங்கள்ல உடனே வெற்றி அடைய முடியாது. சில நேரங்கள் நம்ம இந்த மாதிரி குடும்ப விஷயத்துல பதிலுக்கு பதில் நெருக்கி பேச்சு நின்று தோத்துருப்போம். பட் தோத்துட்டதுனால அவ்வளவுதான் நினைக்க வேண்டாம், இன்னும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், நிறைய சூழல்கள் நமக்கு வரும், ஜெயிக்கும். நம்ம தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையில கடந்து போவோம். ஸோ இதற்காகத்தான் நம்ம பார்க்குறோம், இந்த சத்திய அறியாத குடும்பம் இது கூட இந்த ஓட்டத்தில் இருக்கும்போது அது கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் நாம் ஒரு புது சிருஷ்டியாக நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவங்க தரப்பில் எப்படி இருந்தாலும் நம்ம தரப்பில் அந்த அன்பு காணப்படணும். அந்த அன்போடு கூட அப்பைக்கப்ப நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே, ஏன்னா சகோதர சகோதரிகளை குடும்பத்தார் மைண்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது என்ன அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். முதல்ல அவங்களுக்கு தெரியுது என்ன தெரியுங்களா, நம்முடைய கால் தெரியும், நம்ம வாய் தெரியும், நம்ம கை தெரியும், நம்ம கண்ணு தெரியும். பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க, எங்க சாமி என்ன நீ மாறி அப்படித்தான் கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இதுதான் அவங்க லாங்குவேஜ். ஸோ இதை உண்மையிலேயே புது சிருஷ்டிகளா இருந்தா இப்ப நம்ம இதை அவங்களுக்கு முன்னாடி காட்டும். எக்லீசியா வந்து தோறதும் போது இங்க கூட அந்த மாதிரி ஓகே தான், இங்க கூட அப்படி செய்யணும் தான். பட் மெயினா இல்ல சிந்தை தேவன் வந்து இங்க வந்து அதுதான் பார்த்துட்டு இருக்கிறார், ஹார்ட். அது தேவன் என்னைக்குமே பார்க்கறாரு. பட் அவங்களுக்கு மத்தியில் என்னன்னா மாற்றங்களை கேட்பான். அப்படி நம்ம சில மத்திய ஆரம்பிச்சோம்னா முதல் எடுத்தோன்னே புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்ன இப்ப நீ ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, நீ யாரும் எனக்கு தெரியாதான்னு சொல்லிதான் கேட்பான். ஆனா என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் தொடர்ந்து நம்ம நிரூபிச்சு காட்டணும். முன்னாடி இருந்த ஆவி இப்ப எனக்குள்ள இல்ல, நான் இப்ப தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சத்தியம் எனக்குள்ள வந்திருக்கு என்பதை நிரூபிச்சு காட்டணும். அதனாலதான் சகோதர சகோதரிகளே இந்த ஓட்டத்துல அவளை சரி கவிச்சிடக்கூடாது, யாரையுமே கவிச்சு அவளை ஒதுக்கியோ இல்லை ஓரமாக வச்சிடக்கூடாது. கட்ட இயேசுக்கு அடுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் இது. அப்பத்தான் சீக்கிரமா அந்த உலகத்தை விட்டு ஓடி பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம்னா அவளை சீக்கிரம் யாரையும் கவிச்சு நிராகரிச்சு நிறுத்திடக்கூடாது. ஏன் இது இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டதுன்னா, நம்ம உள்ளம் சம்பந்தப்பட்டது. வரணும், உள்ள இருந்து வெளியில வரணும், வந்து நம்ம மெய்ப்பித்து காட்டணும். சத்தியவான்களாக அவர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்பத்தான் இந்த வளர்ச்சி, இந்த ஓட்டு அது தொடர்ந்து முன்னேற்றமான அனுபவத்துக்குள்ள போகும். இதுதான் பார்க்குறோம், அன்போடு கூடிய நம்முடைய நடத்தைகள் ரொம்ப மஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி. நம்மை போல இது போல பயங்கரமாக மத்தியில் மாற்றியிருக்கவங்கெல்லாம் ஓடி முடிச்சிருக்கிறாங்க. அப்படி ஓடி முடிச்சவங்களுடைய பேக்ரவுண்ட் திருப்பி பார்த்தா இப்படித்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ரகல், அவருக்கு அந்த குடும்பத்து நிமித்தமா, அவருடைய மனைவி நிமித்தமா அவருக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. பட் அந்த எல்லா உபத்திரவங்களுக்கு மத்தியில அவர் தரப்புல அவர் நடந்து கொண்ட விதம், எப்படி பிராவணம் வரும்போது கூட அவர் தரப்புல அவர் பேசின வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜெண்டிலா நடந்தார். அந்த சகோதரி எவ்வளோ விஷயங்கள் ஓவரா போனா கூட ரொம்ப ஜெண்டிலா நடந்தாரு. என்னுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய மரணம், அவர் மறைச்சதுக்கு அப்புறம் வந்து தண்ணியை விட்டு தன்னுடைய தவறுகளை எல்லாம் வாய் திறந்து சொல்லிட்டு மிகுந்த வேதனையோடு அந்த சகோதரி போனான். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம ஓடும் போது இது போல குடும்ப சூத்துக்குள்ள அறியல அப்படின்றதற்காக நம்ம இது ரொம்ப பாரமாவே யோசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் கர்த்தர் வகுத்திருக்கிற பாதை. இது மத்தியில நம்ம எப்படி வாழணும், புது சிருஷ்டி. ஏன்னா இது நமக்கு புதுசு இல்லை, நமக்கு சில விஷயங்கள் தெரியாததுனால புதுசு. ஆனா கடந்த வாழ்க்கைகள் ஹிஸ்டரி திருப்பி பார்த்தா இந்த உலக எவ்வளோ பேர் இதை விட பயங்கரமான குடும்பத்துக்கு மத்தியில தான் வாழ்ந்து ஓடி இருக்காங்க. ஸோ அந்த மனப்பான்மையோட அன்புள்ள நடத்தை காட்டும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நடத்தை மாத்திரம் இல்லை, மாடல் லைஃப் இருக்கும், மாதிரியான வாழ்க்கையை அவங்களுக்கு முன்னாடி வைக்கணும். எல்லா விஷயத்திலையும் மாதிரி எக்ஸாம்பிள் வைக்கணும். நம்ம நமக்கு அவங்க சொல்லணும், நீ எந்த எக்ரீஷியா போற, இவ்வளோ பெரிய சேஞ்சி இவ்வளோ காலத்தில் உங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாடல் லைஃப் பார்த்து அவங்க ஈர்க்கப்படும். இதை லைஃப் தேவன் ஒருத்தரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் வச்சிருக்கிறார். ஒருவேளை அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள சிலரை கூட மாற்ற முடியும், அதையா அந்த குடும்பத்தோட குடும்பமா இருக்கிற நம்ம தான் முதல்ல, நம்மளை வச்சுதான் அந்த மாற்றங்கள் செய்வார். இதுக்கு சில வசனம் மாத்திர சொல்றோம், நீங்க நோட் பண்ணிக்கங்க. 1 பேதுரு நிருபம் 3:1-2 மற்றும் 1 பேதுருவினுடைய நிருபம் 2:12-13. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றாரு, அந்த மாதிரி நல்ல நடத்தை ரொம்ப அவசியம். ஒரு புது சிருஷ்டியா சத்திய மரியாத குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனை அது இதுன்னு அந்த பக்கமே தீமையவே பேசிட்டு இருக்க கூடாது. மாறாக நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு மத்தியில, நம்ம தேவன் அனுமதிச்சதனுடைய முக்கிய அம்சமே அதுதான். நம்ம என்ன பண்ணிட்டு அவங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன என்ன உருவாக்கம் நடந்திருக்கு, இதுதான் விஷயம். ஏன்னா கொஞ்ச நாள் ஆகும், சில சூழல்கள் மாறும், அப்ப தெரியும் ஐயோ அந்த விஷயத்துல கொஞ்சம் நான் கரெக்டா இருந்திருந்தா இன்னைக்கு குரோத் எங்கேயோ போயிருக்கோம், எங்கேயோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் பார்க்கணும். இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சொல்லலாம், ஃபேமிலி இந்த குடும்பத்துக்கு மத்தியில் கூட நாம் ஒரு புது சிருஷ்டியாக வாழும். ஏன்னா இது நம்ம டிசைன் பண்ண முடியாது, தேவன் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறா. இது உங்களுக்கு இதுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க ஓட்டத்தை நிறைவேற்றலாம். இதுக்கு மத்தியில நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் என்பதை நிரூபிச்சு காட்டுங்க. இதுதான் என்னோட சித்தம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் அவருடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துவதற்கு ஏற்ற வண்ணமா அமைச்சு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நம்பிக்கையோட நாம் போராடலாம். தேவன் அதற்கு வேண்டி அவருடைய ஆவியை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். அடுத்த வாய்ப்புல கடந்து வரும்போது அடுத்த பாட்டுக்குள்ள நமக்கு பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில பேசலாம். ஆமே அன்பான சகோதர சகோதரிகளே,
தூது கொடுத்த சகோதரர்களுக்கு அவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய நாளில் இரவின் கீதம், இந்த இரவின் கீதத்தை வாசிக்கும்படி நாம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜான் மாஸ்கோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.